السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அற்புத நெறிமுறைகளை வழிகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய தோழர்களாகிய சஹாபாக்களினுடைய வழியை பின்பற்றிய தாபியின்களினுடைய வரலாற்று தொடரிலே இன்றைய தினம் சைதுனா அல் அஹ்னஃப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். பனு தமீம் கோத்திரத்தை சார்ந்த இவர்கள், அந்த கோத்திரத்துக்கு தலைமையேற்றதே ஒரு அற்புதமான நிகழ்வு. அன்று டமஸ்கஸ் சிரியாவினுடைய தலைநகராக இருந்தது திமிஷ்க். அதனுடைய ஆட்சியாளராக அமீர் மோமினியினாக திகழ்ந்தவர்கள் சைதுனா முஆவியத்துபின் அபி சுஃபியான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா. சைதுனா முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி முழுமையாக சிரியாவில் நிறுவப்பட்டது. அதற்கு முன்பாக சைதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹுஹு ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நஃபானா பிஹி ஆமீன் அவர்களுக்கும் சைதுனா முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே சில அரசியல் பிரச்சனைகள் இருந்து அது யுத்தத்திலும் போய் முடிந்தது. அவைகளெல்லாம் நிறைவு பெற்றதற்கு பிறகும், சைதுனா அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு முழு இஸ்லாமிய உலகிற்கும் முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக அமீர் முஃமினீனாக பொறுப்பேற்கிறார்கள். அப்படி பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு சிரியாவை தலைமை பீடமாக ஆட்சி தலமாக அமைத்த அவர்களை சந்திப்பதற்காக வெளியிலிருந்து வரக்கூடிய வஃதுகள் குழுக்கள், தூதுக்குழுக்கள், அவர்களை சந்திக்க வரக்கூடிய அறிஞர் குழுக்கள், இவர்களெல்லாம் வரும்பொழுது இவர்களை சந்திப்பதற்கென்றே ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அப்படி இடத்தை ஏற்படுத்தி வைத்திருந்த அவர்கள் சந்திக்க வரக்கூடியவர்களினுடைய நிலையை, தகுதியை அறிந்து அவர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். இதில் ஏற்றத்தாழ்வு என்பது இல்லை. சஹாபிகள் என்று இருக்குமேயானால் அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவர்களோடு நீண்ட நேரம் அமர்ந்து உரையாடுவார்கள். அவர்களிடமிருந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய் மொழிகளை, நடைமுறைகளை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், கற்றுக்கொள்வார்கள். இதற்காகவே அவர்களிடத்திலே நீண்ட நேரம் அமர்ந்திருப்பார்கள். இப்படி தாபியின்களாக இருந்தால் அவர்களுக்கு தகுந்தவாறு நேரத்தை ஒதுக்கி அவர்களோடு பேசுவார்கள். இந்த அடிப்படையில் இந்த இடத்தில், இந்த பேசுவதற்காக என்று ஏற்படுத்தப்பட்ட இடத்திலே ஒரு திரை இருக்கிறது. அந்த திரைக்கு பின்னால் மறைமுகமாக உம்முல் ஹக்கம் பின்த் அபு சுஃபியான், அபி சுஃபியானுடைய மகளார் உம்முல் ஹக்கம், அதாவது முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகோதரி, அவங்க வந்து உட்கார்ந்து அமர்ந்துகிடுவாங்க. ஏனெனில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் தன்னுடைய சகோதரனுடைய அந்த தளத்திலே சொல்லப்படக்கூடிய ஆச்சரியமான, அதிசயமான பல அகபார்கள், பல செய்திகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவர்களுக்கு நிறையவே இருந்தது. எனவே இத்தகைய அறிஞர் குழுக்கள் வரும் பொழுதெல்லாம் அவர்களும் வந்து அமர்ந்து அந்த திரைக்கு பின்னால், அவங்க அமர்ந்திருக்கிறது யாருக்கும் தெரியாது, ரகசியமாக உட்கார்ந்து அந்த அறிவுகளை பெறக்கூடியவர்களாக அந்த உம்முல் ஹக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி இருந்து வந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு முக்கியமான தாபி வந்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்ததும் அவர்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு சைதுனா முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர் வந்து அமர்ந்திருப்பது உணர முடிகிறது இந்த பெண்மணியினால். இருவருக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அதனால் அது ஆரோக்கியமாக இருக்கவில்லை. சைதுனா முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க சிஃபின் யுத்தத்திலே, நீங்கள் சிஃபின் யுத்தம், சைதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹுஹு ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையிலே நடந்த ஒரு யுத்தம் அது. அந்த யுத்தத்திலே நீங்கள் அலி ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பக்கத்தில் அல்லவா நீங்கள் நின்றீர்கள். இன்று வேகமாக அல்லவா நீங்கள் போரிட்டீர்கள். அன்றைய தினம் அவர்களுக்கு பக்கத்திலேயே உங்களை நான் பார்த்தபோது அதிலிருந்து என்னுடைய கல்விலே உங்களை பற்றி உயர்வான எண்ணம் இல்லை, உங்களை பற்றி ஒரு சங்கடமான நிலை என்னுடைய கல்விலே இருந்து கொண்டிருக்கிறது என்று மாவியா ரதியல்லாஹு தான் அவர்கள் சொன்னார்கள். அப்போது வந்திருக்கக்கூடிய அந்த மனிதர் சொல்கிறார், மாவியா ரதியல்லாஹு தான் அவர்களே, நாங்கள் அந்த பக்கம் நின்றோம் என்று சொன்னால் இந்த பக்கமும் பல பேர் இருந்தார்கள். அப்படி யுத்தம் நடத்த வேண்டிய ஒரு சூழலும் ஒரு நிர்பந்தமும் தேவையில்லாமல் ஏற்பட்டு போய்விட்டது, ஆனால் நடந்தது. அதே சமயம் நாங்கள் அங்கே என்ன செய்தோம், இருந்தோம், எப்படி நடந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய கைகளிலே வாள்கள் இருந்தது, ஒரே ஆட்சி வர வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் போரிட்டோம். நீங்கள் எங்களை நெருங்கி வந்ததின் காரணத்தினால் நாங்களும் என்ன செய்தோம், உங்களை நெருங்கி வந்தோம். நீங்கள் எங்களை நோக்கி தவழ்ந்து வந்தால் நாங்கள் நடந்து வந்தோம், நீங்கள் நடந்து வந்தால் நாங்கள் ஓடிதான் வந்தோம், இல்லை என்று சொல்லவில்லையே. ஆனால் அது யுத்த களத்தில் உள்ளதை எடுத்தெல்லாம் இப்போது நீங்கள் இங்கே பேசிக் கொண்டிருப்பது நியாயம் அல்ல. நான் இப்போது உங்களிடத்தில் வந்திருப்பது என்னுடைய தேவைக்காக, என்னுடைய குடும்ப தேவைக்காக, எதுவும் வரவில்லை, எதையும் நாடி வரவில்லை, எந்த தேவைக்காகவும் நான் உங்களை அணுகவில்லை. மாறாக முஸ்லீம்களினுடைய நிலையை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு நீங்கள் எல்லாருக்கும் கலீபாவாக இருக்கிறீர்கள். உங்களை ஆதரித்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் நீங்கள் கலீபா என்ற அடிப்படையிலே உங்களிடத்திலே நாங்கள் சில விஷயங்களை, முஸ்லீம்களுடைய விஷயங்களை உயர்த்துவதற்காக உங்களிடத்திலே கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நான் வந்திருக்கிறேனே அன்றி வேறு எந்த தேவையும் எனக்கு இல்லை என்பதை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் எழுந்து செல்வதற்கு தயாரானார்கள். உம்முல் ஹக்கம் பாக்குறாங்க அந்த பொம்பளை, என்ன ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு, இந்த ஒரு மனிதர் இவ்வளவு காலம் நாம் இந்த திரைக்கு பின்னால் இருந்து எத்தனை நிகழ்வுகளை கேட்டிருக்கிறோம், தன்னுடைய சகோதரரை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு யாரும் இன்று இருந்ததில்லையே, எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்திருக்கிறார்கள், இந்த ஆள் யாரு, இந்த ஆளை எப்படியாவது பார்க்கணுமே என்பதற்காக ஓரத்திலே இருந்து கொண்டு அந்த திரையை லேசாக நீக்கி பார்க்கிறார்கள். நீக்கி பார்த்தால் அவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், என்னாலும் சரிண்ணா மாவியா ரதியல்லாஹு தான் அவர்கள் ஏதாவது ஒரு விளக்கத்தை சொன்னா அதுக்கு ரெண்டு விளக்கம் இவங்க சொல்றாங்க, ஒரு விளக்கத்தை அவங்க சொன்னா அதுக்கு மேல இவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க, அவங்க ஏதாவது ஒரு கருத்து சொன்னா அதுக்கு மேல ஒரு கருத்தை இவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதைத்தான் அரபியில சொல்வார்கள், அவங்க ஒரு சா ஒரு ராத்தில் நிறுத்து போட்டா இவங்க ரெண்டு ராத்தில் நிறுத்து போடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியாகவும் இருக்கிறாரே, யார் இவர் என்பதை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உம்முல் ஹக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது. திரையை நீக்கி பார்க்கிறாங்க, நீக்கி பார்த்தா குட்டையான ஒரு ஆள், சரி ஆண் பருமனா இருக்கிறாங்க, அதுவும் இல்ல ஆள் மெலிஞ்சு போய் இருக்கிறார், குட்டையான ஆளா இருக்கிறாரு, அதே சமயத்தில் மெலிந்து போன ஆளாகவும் இருக்கிறார், வழுக்கை தலை உடையவராகவும் அவர் இருக்கிறார், பற்களும் ஒழுங்காகவில்லை, ஒரு நாடி பகுதியும் கூட கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கு, சரிஞ்சு போயிருக்கிறது, கண்கள் பார்த்தால் கலங்கி போயிருக்கிறது, கால்கள் வளைந்து போயிருக்கிறது. சுபஹானல்லாஹ், வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் போது சொல்லுகிறார்கள், உலகத்தில யாருக்கு என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் இவங்களுக்கு இருந்தது. துனியால யாருக்கு என்ன குறைகள் இருக்குமோ அந்தந்த குறைகள் ஒரு பகுதி இவங்களுக்கு இருந்தது, அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது. பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இப்படி பேசுறாரு, எல்லாத்துக்கும் மேல நாவன்மை ரொம்ப அழகா இருக்கு என்பதை எல்லாம் இந்த பெண்மணி நினைச்சுக்கிட்டாங்க. எல்லாம் போனதற்கு பிறகு தன்னுடைய சகோதரனை கேட்டாங்க, அமீர் மோமினின், யார் இந்த மனிதர் உங்களை இப்படி எச்சரித்து பேசுறார், இவ்வளவு தைரியமாக உங்களுடைய வீட்டினுடைய நடுப்பகுதியிலே உட்கார்ந்து கொண்டு இப்படி பேசுகிறாரே என்று கேட்ட போது இவங்க சொன்னாங்க, முலாக்கம் இவர் பேரு அஹனப், இவர் கோபப்பட்டால் இவருக்காக 100,000 பேர் கோபப்படுவார்கள், இவர்கள் கோபப்பட்டால் இவருக்காக 100,000 பேர் கோபப்படக்கூடிய அவருடைய கூட்டத்திலே இருக்கிறார்கள், அந்த அளவுக்கு மிகவும் அறிவும் ஆற்றலும் மிக்கவராக அவர் இருக்கிறார். இவர்தான் அஹனப் இப்னு கைஸ், பனு தமீம் கோத்திரத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள், அரபுகளினுடைய இளைஞர்களினுடைய இதயமாக திகழக்கூடியவராக இவர் இருக்கிறார் என்று இவங்களை பத்தி புகழ்ந்து சொன்னார். ரொம்ப தைரியமான ஆளு, ரொம்ப சிரேஷ்டமான ஆளு, உன்னதமான ஆள் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செல்வதற்கு முன்பாக 3 வருஷத்துக்கு முன்னால பிறகுறாங்க. உண்மையிலே இவர்களுடைய அசல் பெயர் என்ன என்பது கூட வரலாற்றிலே மறந்து போய்விட்டது. அகனப் என்று சொன்னா அவங்களுடைய கால் வளைஞ்சிருந்ததுனால அந்த பெயர் அவங்களுக்கு நிலைச்சு போயிடுச்சு, கால் வளைந்தவர் என்ற ஒரு பெயரை அவர்களுக்கு நிலைத்து போய்விட்டது. இவர்களுடைய தந்தை வாப்பாவாக இருக்கக்கூடிய கைஸ் அவர்கள் ஒரு பெரிய பதவியில எல்லாம் இருக்கல, சாதாரண ஒரு ஆளாகத்தான் அவங்க இருந்தாங்க. சாதாரண மனிதராக இருந்த அவர்கள் எப்படி இவர்கள் பெரிய ஒரு பதவியிலே வந்தார்கள் என்பதுதான் ஒரு ஆச்சரியமான நிகழ்வாக இருக்கிறது. இந்த நஜது பகுதியினுடைய தேசத்தினுடைய ஓரப்பகுதியிலே இருக்கக்கூடிய யமாமாவினுடைய மேற்கு பகுதியிலே இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிறந்தாங்க. கொஞ்ச காலத்தில் வாப்பா வாத்தாயிட்டாங்க, அம்மா வாத்தாயிட்டாங்க, எத்தீமா தான் இவர்கள் என்ன செய்தார்கள், வளர்ந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து வந்து மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு அங்கே மார்க்கத்தை எடுத்து போதித்து சத்திய தீனில் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை எல்லாம் நேர்வழிப்படுத்தும் பொருட்டு அவர்கள் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அப்படி அழைத்துக் கொண்டு வரக்கூடிய சமயத்தில் பல பகுதிகளுக்கும் என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவினுடைய பணியை கொடுப்பதற்காக குழுக்களை அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வந்து இந்த மக்களை தாவாவினுடைய பணிக்கு அழைத்து இஸ்லாத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பனு தமீம் கோத்திரத்தை நோக்கியும் ஒரு சமூகம் வந்தது, ஒரு குழு சஹாபிகளுடைய குழு அங்கே வந்தது. அங்கே வந்து அவர்களுக்கு சத்திய இஸ்லாமியத்தை எடுத்து போதிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இந்த பனு தமீம் கோத்திரத்தெல்லாம் பெரிய கூட்டமாக உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்போது அஹனபு இப்னு கைஸ் ரழியல்லாஹு தான் சின்ன வயசு, மீசையே முளைக்கல, அப்படியே உட்கார்ந்திருக்கிறாங்க, அவங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் துடுதுடு என்று வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வந்து இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறி என்ன, அவர்கள் கொண்டு வந்த தத்துவம் என்ன, சீலம் என்ன, அவர்களுடைய நோக்கம் என்ன, மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும், உலகம் எப்படி அமைதியாக இருக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் அவர்கள் சொன்ன போது, இறைவன் என்றால் யார், இறைவன் எப்படி வணங்க வேண்டும் என்ற விளக்கங்களை எல்லாம் அந்த வந்திருக்கக்கூடிய சஹாபிகளினுடைய தூதுக்குழுக்கள் எடுத்து சொன்ன போது சில பேர் சொன்னாங்க நல்லா தானே இருக்கு அப்படின்னாங்க. சில பேர் சொன்னாங்க அதெல்லாம் முடியாது, நம்ம மார்க்கத்தை விட்டு மாற முடியாது, நம்ம யோசிக்கணும் அப்படி இப்படின்னு பல பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்தில் கைஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள். எழுந்து என்ன செய்தார்கள் சொன்னார்கள், யா கௌம் மா லி அராக்கும் முத்தரத்திதீன துக்கத்திமூன ரிஜ்லன் துஅக்கிரூன ரிஜ்லன், என்ன நீங்க ஒரு அழகான ஒரு உரையை அவங்க நிகழ்த்தி இருக்கிறாங்க, நம்முடைய இதயத்தை எல்லாம் அது தொட்டு இருக்குது, நீங்க என்னடா ஒரு காலம் முன்னால வைக்கிறீங்க, ஒரு காலம் பின்னால வைக்கிறீங்க, முன்னால வைக்கிற கால பின்னால பின்னால இப்படி மாறி மாறி இருக்கிறீங்களே, வருவதா ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்று மாறி மாறி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, என்ன இது என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்ட போது சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, இன்ன ஹாதல் வாஃபீது அலைக்கும் ல வாஃபீது கைர், இந்த அற்புதமான உரை நிகழ்த்தினாரே இந்த மனிதர், எவ்வளவு அழகான முறையில பேசி இருக்கிறார், அவருடைய வார்த்தையிலே ஒளி இருக்கிறது, ஜோதி இருக்கிறது, சுத்தம் இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, நல்ல குணங்களை எடுத்து சொல்கிறார், தவறான வழிகளிலிருந்து நம்மை தடுத்து வைத்திருக்கிறார், இப்படி வைத்திருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக நீங்கள் இப்படி நீங்கள் செய்ய வேண்டும், எனவே நீங்கள் தயை கூர்ந்து இவர்களின் பக்கம் நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும், சத்தியத்தின் பக்கம் நேருக்கு வாருங்கள் என்று, நாங்கள் இதற்கு வழிபடுவதின் மூலமாக மிகுந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியும் அல்லவா என்று செய்தனா அஹனப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறு வயதாக இருக்கக்கூடிய அந்த சமயத்திலேயே, இந்த மீசை முளைக்காத அந்த பருவத்திலேயே இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லி நேர்வழியின் பக்கம் வாருங்கள் என்று அற்புதமான உரை நிகழ்த்துகிறார்கள். இந்த சஹாபியும் அப்படியே உட்கார்ந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, நாம சொன்னதுக்கு மேல எவ்வளவு அழகான விளக்கத்தை இவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டு அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு போய்விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இவங்களுடைய சொல்ல ஏற்று சத்திய தீன் இஸ்லாமியத்துக்கு வந்துடுறாங்க, வந்து கொண்டு நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கணும் என்று ஒரு குழு தயாராகி கொண்டிருக்கிறது, ஒரு குழு தயாராக ஆகி கொண்டிருக்கிறது, ஒரு குழு நாங்கள் அவர்களை சந்திப்பதற்காக நாங்கள் செல்கிறோம் என்று தயாரான போது அந்த குழுவிலே செய்தன அஹலிப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இடம்பெறவில்லை. காரணம் என்னன்னா அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்க இவங்களை இப்படி கூட்டு போறது, ஆனால் இத்துணை பேரும் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவங்க அவங்க தான், அவங்களுடைய பேச்சாற்றல், அறிவாற்றல், நினைவாற்றல், நல்ல சிந்தனை இருந்தது, உடலிலே எல்லா குறைகளும் இருந்தாலும் உறுப்புகளிலே அவருடைய சிந்தனையும் அவர்களுடைய எண்ணமும் பரிசுத்தமாக இருந்தது, அது நிறைவாக இருந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். பின்னால் ஒரு காலத்தில் வந்து அஹனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது அங்க தனக்கு முன்னால உமர் ரழியல்லாஹுனுடைய ஆட்சி காலம் அது, அவங்க உமர் ரழியல்லாஹுனுடைய ஆட்சி காலத்தில் அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. போன போது அங்க ஒரு ஆள் தவாஃப் சுத்தி முடிஞ்சோன்னு ஒரு ஆள் கையை பிடிச்சிக்கிட்டாங்க, அவங்களே சொல்றாங்க என் கைய பிடிச்சுக்கிட்டாங்க, அலாவு பஷீர் அவங்க சொல்றாங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லட்டான்னு கேக்குறாங்க, ஒரு சுப செய்தி நான் உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேக்குறாங்க, சொல்லுங்களேன் என்ன விஷயம் அப்படின்ட்டு, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேக்குறாங்க, தெரியுது சொல்லுங்க, நீங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை எங்கள் பகுதிக்கு அனுப்பி வைத்து எங்களுக்கு இந்த தீனை எடுத்து நீங்கள் சொன்னவர்கள், மார்க்கத்தை எடுத்து சொன்னவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை எடுத்து எங்களுக்கு போதித்தவர்கள் நீங்க தான் என்று சொன்னதும் ஆமா சொல்லிவிட்டு நான் உங்களை பத்தி உங்கள் நீங்க பேசின அந்த பேச்சை பத்தி எடுத்து நான் என்ன செய்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட நான் சொன்னேன், அவர்களிடத்திலேயே நான் என்ன சொன்னேன், ஃபைனி ரஜஅது இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅக்பர்துக பி மகாலதிக், நீங்க பேசின பேச்சையெல்லாம் எடுத்து நான் சொன்னேன், சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம அஃபிர் லில் அஹனஃப், அஹனஃபுடைய பிழைகளை நீ மன்னித்து அருள்பாலிப்பாயாக அல்லாஹ் ரப்பே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக துஆ செய்தார் என்று சொன்னதும் இனிமேல் இந்த செய்தி எனக்கு கிடைத்ததற்கு பிறகு கியாமத்திலே எனக்கு எந்த ஒரு அமலும் பெரிதாக இருக்காது இந்த துஆவை விட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த துஆவை விட நான் மிகப்பெரிய அமலாக வேறு எதையும் நான் காண முடியாது, எனக்கு அதுவே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது, என்னுடைய பிழைகள் எல்லாம் பொறுக்கப்பட்டதை நான் உணர்கிறேன் என்கிறார்கள். சீனா அஹனப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தான் ஆகிரத்திலே அல்லாஹ்விடத்திலே நான் நெருங்கி செல்வதற்கு இந்த ஒன்றே எனக்கு போதுமானது, என்னுடைய எல்லா அமல்களும் இதுதான் பெஸ்ட் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அஹனப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தான் அவர்களுக்கு கிடைக்க இல்லை, அந்த நசீபை அவர்கள் இழந்து விட்டாலும் கூட அவர்களுடைய அந்த அற்புதமான துஆவை பெற்ற பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சமூகம் போய் சேருகிறார்கள். சேர்ந்ததற்கு அந்த சேரும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாலேயே அந்த முசைலமா முசைலிமத்துல் கதாப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷைத்தான் இஸ்லாத்துல இருந்துகிட்டு அது மாறி போய் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு இருந்தான். அவனுடைய அறிவு திறனாது இது, இவைகளை வைத்து மிகப்பெரிய அட்டகாசங்கள் செய்து கொண்டிருந்தான். இவன் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தினான். அவனுக்கென்று ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்தது, பெரிய குழப்பமும் ஏற்பட்டது. சரி இவன் என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம் என்று சொல்லி அந்த பகுதியில வாழ்ந்தவங்க தானே, அந்த பகுதியில இருந்தவர்கள் தான் அஹனப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தான். சரி நாமும் போய் பார்த்துட்டு வருவோம் என்று நேராக என்ன செய்யறாங்க போறாங்க. யாரோட போறாங்க, அவங்களுடைய சாச்சப்பா முத்தஷம்மிஸ் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய பேர் சாச்சப்பா பேர் முத்தஷம்மிஸோட உள்ள போறாங்க. ரெண்டு பேரும் போய் பார்த்து பேசிட்டு என்ன செய்யறாங்க, அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு திருப்பி வர்றாங்க. வெளியில வரும்பொழுது சாச்சப்பா கேட்கறாங்க, அவங்களுடைய சாச்சா கேட்கறாங்க, கைபர் ஆயித்தர் ரஜுலையா அஹனப், அஹனபே இந்த முசைலிமா நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து இவ்வளவு நேரம் பேசணுமா, அவன் எவ்வளவு விஷயங்களை பேசினாங்க, இதெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோமே, உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறாங்க. முபுத்திரன் எஃப்தரில் கதிப அலல்லாஹி வலன்னாஸ், பச்சை பொய்யன் கெட்ட ஷைத்தான், இவன் அல்லாவின் மீதும் மக்களின் மீதும் பொய்யை இட்டு கெட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொன்ன போது அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் நான் இதை அவனிடம் எடுத்து சொல்லியிருந்தால் உனக்கு என்ன ஆயிருக்கும், நீ அவரை ஏத்துக்கிட இல்ல, ஏத்துக்கிடாதவர்களும் அவங்க கொள்றான், ஏற்றுக்கிடவில்லை என்பதை எடுத்து நான் சொன்னால் என்ன நிலை ஆகியிருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்துப்பார் என்று சொன்ன போது, நீ அவரை ஏத்துக்கிட இல்லங்கறத நான் அவர்கிட்ட சொல்லிடவா அப்படின்னு கேட்கும் பொழுது அஹனப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சாச்சா நீங்க அப்படியே அவன் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க கேட்ட நான் சொல்லியிருப்பேன், நான் அவனை ஏத்துக்கிட இல்லதான், ஆனா நீங்க ஏத்துக்கிட்டதான் நீங்க சத்தியம் சொல்லிங்க பாங்க என்று அங்கனைக்குள்ளே கேட்டிருப்பேன். உடனே சிரித்தார்கள் அவர்களும், உண்மைதான் அகனவே நீங்கள் சொல்வது ரொம்ப சரி, இவன் மக்களை எல்லாம் நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறான், இவனுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வர வேண்டும் என்று செய்தனா முதசம்மிஸ் அவர்களும் என்ன செய்தார்கள், இதை அகன பிரதியில்லாதவர்களிடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான பெருமக்களே, பாப்பாவினுடைய வழியிலிருந்து ஒரு பெரிய இல்ம அவங்க பெறல, அந்த சமயத்தில் மார்க்கமும் அவர்களிடத்தில் அந்த பகுதியில் பிறக்க இல்லை, இஸ்லாமும் அங்கே நுழையில்லை. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மாபெரும் சிறப்பை இவர்கள் எப்படி அடைந்து கொண்டார்கள், ஒரு தகுதியான வாழ்க்கை இவர்கள் எப்படி அடைந்து கொண்டார்கள், மிகப்பெரிய அறிவும் ஞானமும் மிக்கவர்களாக எப்படி இவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இவங்க சிறு வயதில் இருந்து அந்த ஊரில் நடைபெறக்கூடிய மஜ்லிஸ்கள் அறிவு மஜ்லிஸ்கள் எது இருக்குதோ அங்கதான் போயிடுவாங்க. சில அறிஞர்கள் இருந்தாங்க, அவங்க இஸ்லாத்தில இல்லை என்றாலும் கூட அறிவு சம்பந்தமான மஜ்லிஸ்கள் எங்கே நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் அமரக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். அவங்களே சொல்றாங்க, இந்த கைஸ் இப்னு ஆசிமில் மின்கரியில் ஒருத்தர் இருந்தார் எங்க ஊர்ல, அவர் நல்ல ஒரு அறிவாளி, அதே சமயத்தில் ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப நிதானமாக நடந்து கொள்வார், பதட்டம் அடைய மாட்டார். அவரிடம் இருந்துதான் அந்த நிதானத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எப்படின்னு கேட்டா ஒரு நிகழ்வு நான் பார்க்கிறேன். ஒரு முறை அவர் வந்து இடத்துல உட்கார்ந்திருக்கிறார், இந்த அரபு அறிஞர்கள் எல்லாம் எப்படி உட்கார்ந்திருப்பான், தலைவர்கள் எப்படி உட்கார்ந்திருப்பான்னு கேட்டா அவங்க ஒரு வழக்கம் இருந்தது, இந்த ஹபு என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு முழங்காலை இப்படி நெட்டி வச்சு பின்னால ஒரு துண்டை கட்டிடுறது, துண்டை அந்த முழங்காலோட கட்டி வச்சிருவாங்க, அல்லது வாளினுடைய உரை பெரிதாக இருந்தால் அந்த வாளினுடைய உரையை வைத்து கட்டி என்ன செஞ்சிருவாங்க, இப்படி கட்டி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ரெண்டு முழங்காலையும் இடுப்போடு சேர்த்து கட்டி உட்கார்ந்து மக்களுக்கு போதித்துக் கொண்டிருப்பார்கள். இது அவருடைய ஒரு ஸ்டைல், நடைமுறை இருந்தது. அதே போன்று இந்த கைஸ் இப்னு ஆசிம் அல் மின்கரி என்ன செய்தார், தன்னுடைய அந்த வாளினுடைய உரையை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு முழங்காலையும் கட்டிக்கொண்டு மக்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். நானும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். நிறைய விஷயங்களை அவர் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது திடீர்னு ஓ ஓன்னு சப்தம் கேட்கிறது. என்ன சப்தம் என்று திரும்பி பார்த்தால் ரெண்டு பேரு, ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்திருக்கு பெரிய நிறைய ஆட்கள் வர்றாங்க. அதுல ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறார், ஒருத்தர் பிடிச்சிட்டு வர்றாங்க. இன்னொரு ஆர்த்தர் யாருன்னு சொல்லி பார்த்தா அவர் வெட்டப்பட்டு போயிருக்கிறார். கொலை செய்யப்பட்ட ஒரு ஜனாஸ் அவத்துக்கிட்டு வர்றாங்க. சொல்லி சொன்னாங்க, தலைவர் அவர்களே பாருங்க, ஹாதா இபுன் அஹீக் கது கத்தல இபுன் அக்கஃபுலான், உங்களுடைய சகோதர மகன் இவன், இவன் உங்க மகனை கொன்று போட்டான். அப்ப கொல்லப்பட்டது யாருன்னு கேட்டா கைஸ் இபுன் ஆசிம், அந்த தலைவருடைய மகன் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த அறிஞனுடைய மகன் கொல்லப்பட்டு முன்னால ஜனாசா வைக்கப்பட்டு பாருங்க, உங்க மகனை இவன் என்ன செஞ்சான், கத்தல் செஞ்சிட்டான். இவன் யாருன்னு கேட்டா அவனுடைய தம்பி மகன், சகோதர மகன் தான், இப்படி கொலை செய்திருக்கிறான் என்றதும் அந்த பேச்சையும் நிறுத்தல. இந்த கட்டி இருக்கக்கூடிய கட்டையும் அவர்கள் அவிழ்க்க இல்லை. ரொம்ப நிதானமாக எந்த பதட்டமும் இல்லாமல் அப்படியே தன்னுடைய சகோதர மகனை திரும்பி பார்த்து கேட்கிறார், இபனாகி கத்தல்த இபன் அம்மிக், என்னுடைய சகோதர மகனே, உன்னுடைய சாச்சா அல்லது பெரியப்பா மகனே, உங்க அப்பாவோட கூட பிறந்தவனுடைய மகனையா நீ கொண்டுட்டா, உன்னுடைய தம்பி தானப்பா, அவனையா நீ கொண்டுட்டான், உன்னுடைய கையை கொண்டு குடும்பத்தினுடைய உறவையே நீ முறிக்கிறாயா, உன்னுடைய கையை கொண்டு குடும்பத்தினுடைய உறவையே நீ முறிக்கலாமா, ஒரு அமைத்த நப்சக்க பிசஹமிக், என்ன இப்படிப்பட்ட ஒரு படுபாதகமான செயலை நீ செய்து விட்டாய். அந்த இடத்துல இந்த தலைவருடைய இன்னொரு மகனும் உட்கார்ந்திருக்கிறார், இன்னொரு மகனும் உட்கார்ந்திருக்கிறார். மகனை பார்த்து சொன்னாரு, மகனே சரி இளமுங்க, இளம்பி அந்த கொலை செய்தவன் சகோதரன் மகன் இருக்கிறான், அவனை கையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க, நல்ல கைய போட்டு இருக்கு கட்டி வச்சிருக்கிறாங்க. தன் மகனை பார்த்து சொல்றாங்க, உன்னுடைய அந்த சாச்சா மகனை அம்முடைய மகனுடைய கையெல்லாம் அவிழ்த்து விடு, நீ போய் கையை அவிழ்த்து விடு. கையை அவர் அவிழ்த்து விட்டார். சரி, இந்த ஜனாசாவை உன்னுடைய நண்பர்கள் அழுத்து கொண்டு வந்து நம்முடைய உன்னுடைய சகோதரனை போய் நீ அடக்கிடு. அடக்கிட்டு வந்து அவங்க உம்மா, தன்னுடைய மனைவி, அவங்க உம்மாவுக்கு போய் நீ சபூர் செய்ய சொல்லு. இப்ப இவன் வந்து கொலை செய்ததற்காக உன்னை கொலை செய்யணும், அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு 100 ஒட்டகம் கொடுக்கணும். எனவே 100 ஒட்டகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய சாஞ்சா மகனுக்கு என்னது இல்ல, செல்வம் இல்ல, நம்மகிட்ட தான் வசதி இருக்குது, நானே 100 ஒட்டகத்தை இவன் சார்பாக தர்றேன், இதை கொண்டு உம்மா கையில ஒப்படைச்சிரு என்று சொல்வதை பார்த்து அந்த கூட்டம் அப்படியே திகைச்சு போயிடுச்சு. தம் மகன் கொல்லப்பட்டிருக்கிறான், தன்னுடைய சகோதரர் மகன் கொண்டிருக்கிறான், அவனுடைய கையை அவிழ்த்து விடுமாறு தன்னுடைய இன்னொரு மகனுக்கே சொல்லி கையை அவிழ்த்து விட விட்டு தன்னுடைய மகனை அந்த ஜனாசாவாக இருக்கக்கூடிய அவனை கொண்டு போய் என்ன அடக்க சொல்லி இருக்கிறாரு. சரி, இவனை கொல்லலான்னு பார்த்தா இவர் கொள்ளுவதற்கு முழு உரிமையும் இருக்கிறது, மக்கள் அவர் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கொல்லாம அவரை மன்னிக்கிறதுக்காக சரி ஒன்னு கொல்லணும், அப்படி இல்லைன்னா 100 ஒட்டகங்கள் தியத்து கொடுக்கணும், நஷ்ட ஈடு கொடுக்கணும், பெனால்டி கொடுக்கணும் என்பதற்காக அதை கொடுக்கக்கூடிய வசதி அவன்கிட்ட இல்லை. உம்மாவுக்கு இதை கொண்டு கொடுத்து அவன் என்ன செய்யணும், தஸ்ரீத்து பண்ணணும், அமைதிப்படுத்தணும் என்பதற்காக மகனை அனுப்பி 100 ஒட்டகத்தை இவரே கொடுத்து அனுப்புவதை பார்த்து இவர் குடும்பத்தை எவ்வளவு இணைந்து நடக்கிறார் என்பதை பார்த்து நான் அதிசயித்து போயிட்டேன். அது ஒண்ணு. இரண்டாவதாக, இந்த ஒரு மனிதரை கொன்றால் அதற்கு 100 ஒட்டகம் கொடுக்கணுங்கிற சட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் செய்யாத ஒண்ணு இல்லை, இவராக சொன்னது. ஆனால் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அதே செய்தியை சொல்லுகிறது, எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இஸ்லாமே அந்த மண்ணில் வரவில்லை, இன்னும் சொல்ல போனா இஸ்லாமே பிறக்கவில்லை என்று கூட சொல்லலாம். இஸ்லாமை பற்றி செய்தியே எங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில இப்படியெல்லாம் இவர் சொன்னதை பார்த்து எங்களுக்கு ஒரு பெரியவர், எவ்வளவு பெரிய அறிஞர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அவரிடம் இருந்துதான் பொறுமையையும் அறிவையும் நான் நிறைய பெற்றுக் கொண்டேன் என்று கைஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அஹனப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தஆலா சஹாபிகள் பல சஹாபிகளிடத்தில் படிச்சிருக்கிறான் கூட, உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களோடு நெருங்கிய தொடர்பு, அவங்களோடு ரொம்ப குளோஸ் ஆக இருந்து அவங்களிடமிருந்து நிறைய விஷயங்களை படித்திருக்கிறார்கள். அல் மத்ரஸத்துல் உமரியா என்ற உமர் ரழியல்லாஹு தன்னுடைய வீடு, அவங்களுடைய மத மஸ்ஜித், அவங்களுடைய சமூகம் உட்கார்ந்து படிச்சிருக்கிறதுனால மத்ரஸத்துல் உமரியால படிச்சவங்களாக சொல்லுவாங்க இவங்களை. எனவே அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய பேச்சு, அவருடைய சிந்தனை எல்லாம் அஹனப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே வந்தது. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நீங்க அவங்க இடத்திலிருந்து நீங்க இந்த இல்மையெல்லாம் எப்படி பெற்றீர்கள் என்று சொன்ன போது, நான் பெருமான்மையான இந்த அறிவை செய்தான் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் தான் பெற்றேன். அவங்க சொல்வாங்க, மன் மசஹ உஸ்துஹிஃப பி, மன் அக்தர மின் ஷயின் உரிஃப பி, மன் கதுர கலாமுஹு கதுர சக்து, மன் கதுர சக்துஹு கல்ல ஹயாவு, மன் கல்ல ஹயாவு கல்ல வரஹு, மன் கல்ல வரஹு மாத்த கல்பு. ரொம்ப அழகாக சொல்லுவாங்க சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஆண்டவர் இப்னு கை சொல்றாங்க. யார் வந்து அடிக்கடி ரொம்ப கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க மக்களுக்கு மத்தியில் ரொம்ப இழிவாயிடுவாங்க. அடுத்தவங்களை கேலி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் உஸ்துகிபவிகி, மக்கள் வந்து அவங்களை ரொம்ப இழிவாக கருதிடுவார்கள். அதே மாதிரி யாருடைய எந்த செயல் எந்த பேச்சு அதிகமா இருக்கிறதோ அதை கொண்டு அவர் அறியப்படுவார். ஒருவேளை ஒரு வியாபாரத்தை அதிகமா சேர்ந்த வியாபாரி அறியப்படுவார். அதே மாதிரி உமன் கதுர கலாமுகு கதுர சக்கத்து, எந்த ஒரு மனிதரிடத்திலே பேச்சு அதிகமா போயிடுச்சு, தேவையில்லாத பேச்சு அதிகமா போயிருதோ அவருடைய நடவடிக்கைகள் குறைந்து போய்விடும். உமன் கதுர சக்கத்து, இந்த நடவடிக்கைகள் குறைந்து போய்விட்டால் அவருடைய ஹயா என்பது வெக்கம் என்பது அவரிடமிருந்து போய்விடும். யாரிடத்தில் ஹயா போய்விட்டதோ அவரிடத்தில் பேணிக்கை என்பது போய்விடும். யாரிடத்தில் பேணிக்கை என்பது போய்விட்டதோ அவருடைய கல்பு மூத்தா போய்விடும் என்று சீனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தான் அவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். நான் அதை மிகவும் பேணி வருகிறேன் என்று அஹ்ரம் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தான் அவர்கள் சொல்றாங்க. ஆக வாப்பா வழியிலே கிடைக்காத இல்ம அவர்கள் என்ன செய்தார்கள், சஹாபிகளின் வழியாக, சஹாபிகளுக்கு முன்பாக அந்த ஊரிலே இருந்த அறிஞர் பெருமக்களினுடைய வழியாக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியின் வழியாக நாம் பார்க்கிறோம். மேலும் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனிடத்தில் நான்கு குணங்கள் இருந்தால் அவன் சிறப்படைந்தவனாக ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக ஆகிடுவான். ஏன்னா இவங்க வந்து இந்த கூட்டத்திற்கு 100,000 பேருக்கு மேல அந்த பனு தம்மீம் இருக்கிறாங்க, அவ்வளவு பேருக்கு இவங்க தான் லீடர். கால் வளைஞ்சு போயிருக்குது, கை வளைஞ்சு போயிருக்குது, பல்லு சரியா இல்ல, நாடி வளைஞ்சு போயிருக்குது, கண் கலங்கி போய் இருக்கிறது, வழுக்கை தலையா இருக்குது, குட்டையா இருக்கிறாங்க, மெல்லிய ஒல்லியா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு கூட்டத்துக்கு தலைவராக வர்றாருன்னு சொன்னா அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய பேணிக்கை. அவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நீங்க எப்படி இந்த கூட்டத்துக்கு தலைவனா ஆனீங்க என்று அவங்களுடைய நண்பர்கள் கேட்ட போது அவங்க சொன்னாங்க, நான்கு விஷயங்கள் யார் இடத்துல இருக்குதோ அவங்க தலைவர் ஆகிடலாம். மன் கானலஹு தீனுன் யஹ்ஜுஸுஹு, ஒரு மனிதனிடத்திலே அவனை பாதுகாக்கக்கூடிய தீன், தவறை விட்டும் தடுக்கக்கூடிய மார்க்கத்தை அவன் சரியாக பின்பற்றக்கூடியவனாக இருக்கணும். இரண்டாவதாக வஹசபுன் யசூனுஹு, அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அவனுடைய குடும்பத்தார். இரண்டாவது, மூன்றாவதாக வஆத்துலுன் யுர்ஷிதுஹு, நல்ல புத்தி உள்ளவனாக இருக்கணும், சரியான வழி எது என்பதை அவனுக்கு சுட்டி காட்டக்கூடிய புத்தி அவனுக்கு இருக்கணும். வஹயாவுன் யம்னாஹு, நான்காவதாக பாவத்தை செய்வதை விட்டும் அவனை வெக்கம் தடுக்கக்கூடிய வெக்கம் அவனுக்கு இருக்கும். பாவத்தை செய்ய கேவலப்பட்டு போயிடுமே, அசிங்கப்பட்டு போய் என்று வெட்கம் அவனிடத்தில், இந்த நாளும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் தலைவர்கள் என்று சீனா அஹனப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அதுக்கு மேல அவங்க ரொம்ப பொறுமையின் நிதானம், அந்த ஏற்கனவே உள்ள அந்த அறிஞர், அவங்களுடைய கூட்டத்தில் உள்ள அறிஞர் மூலமாக அந்த பெற்ற பொறுமையும் நிதானமும் எனக்கு ரொம்ப பயனளித்ததுன்னு சொன்னாங்க. ஒரு தடவை அம்ரு இப்னுல் அஹத் என்று சொல்லக்கூடிய ஒரு வலிமை மிகுந்த மனிதர் இன்னொரு மனிதர் தூண்டிவிட்டு அவரை நீ திட்டு என்று சொல்றார். அவரை சீனா அஹனபர் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு இருக்காங்க, இவர் திட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆனா இவங்க வாயே திறக்கல, சாமித்தன் அப்படியே தலையை கீழே தொங்க போட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறார். எந்த பதிலும் அவங்க சொல்ல, ரொம்ப பொறுமையா இருக்கிறான். இப்படி அவன் திட்டு திட்டுன்னு திட்டி பார்த்தான், கடுமையான வார்த்தைகளும் அசிங்கமான வார்த்தைகள்லாம் சொல்லி பார்த்ததுக்கு பிறகும் இவங்க அசையிலுங்கிறத பார்த்து அவன் என்ன செய்யான், தன்னுடைய பெருவரில் வாயில வச்சுட்டான், வாயில வச்சு கடிச்சுட்டான். அவன் சொன்னா, வா சௌவா மனஹு மின் ஜவானிபி இல்லா ஹவானி அலை, இந்த மனுஷன் வாய் மூடி இருந்து என்ன கேவலப்படுத்திட்ட, நான் இவ்வளவு திட்டு திட்டு திட்டியும் அவர் ஒரு பதில் கூட எனக்கு திருப்பாதல இருந்து என்ன தெரியுது, என்ன இவர் பொருட்படுத்தவே இல்லை, சாதாரணமாக அற்பமாக மதிச்சிட்டாரு என்றெல்லாம் எனக்கு தெரிகிறது, இது எனக்கு தேவையா என்று சொல்லிக்கொண்டே அவன் என்ன செய்தான், சென்றான் என்பது வரலாறு சொல்லி காட்டும். அதே மாதிரி பசராவினுடைய ஒரு பகுதியிலே அவர்கள் நடந்து செல்லும் பொழுது இன்னொரு மனிதர் அவரை திட்டிக்கிட்டே வர்றார். அப்படியே திட்டிக்கிட்டே வரும் பொழுது இவங்க போயிட்டே இருக்கிறாங்க, அவர் பின்னால திட்டிக்கிட்டே வர்றார். ஒரு கட்டத்தில் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அவங்க ஓரப்பகுதியில் கொஞ்சம் வெளிப்பகுதியிலிருந்து உள்ள வர்றாங்க, மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வரும் பொழுது மக்கள் தூரத்தில் தெரியினாங்க, கொஞ்சம் தூர இனி கொஞ்சம் போனா அந்த மக்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு இவர் பின்னால் திட்டிகிட்டே வர்றாரு. அங்க நான் வந்து நின்றுட்டேன். இவங்க நின்றுட்டு சொல்றாங்க, சகோதரரை என்ன நீங்க நிறைய திட்டினீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு சொன்னா மக்கள் நீங்க திட்டுறதை பார்த்து உங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அது எனக்கு நல்லா தெரியும், பெரிய பிரச்சனையா போயிடும், நான் எனவே இங்க கொஞ்ச நேரம் நிக்கிறேன், நீங்க திட்டுங்க, நீங்க திட்டி முடிகிற வரைக்கும் நான் அங்கே நிக்கிறேன், அங்க போயிட்டா நீங்க திட்ட இயலாது, ஏன்னா உங்களை அடிப்பாங்க, ஆகவே நீங்க என்ன வேணுமோ அதை வேண்டுமானால் நீங்க என்ன செஞ்சிருங்க, இப்ப நீங்க திட்டி முடிச்சிருங்க என்று அங்கேயே என்ன செய்தார்கள், மிக பொறுமையோடு இருந்தார்கள். அவர் பார்த்து வெக்கப்பட்டு என்னடா இவ்வளவு பெரிய மனிதன் நான் இப்படி நடந்து கொண்டவன் என்று அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சென்றார். ரொப்பாதாக இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக, பகல் முழுவதும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, துன்யாவிலே எந்த ஒரு பொருளின் மீதும் ஆசை கொள்ளாதவர்களாக, இரவிலே அவர்கள் விளக்கை ஏற்றிக்கொண்டு வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. சில சமயங்களில் வந்து அவங்களே சில நம்ம இது தவறா செஞ்சிட்டோமோ என்று அவர்கள் தாவியன்கள் ஒரு சின்ன விஷயத்தையும் கூட ஒரு பெரிய பாவமா நினைப்பாங்க, பெரிய அமலை கூட சின்னதாக செய்ததாக நினைப்பார்கள். அப்படிப்பட்ட சாலிகீன்கள் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு முன்னாடி இரவுல ஒரு விளக்கை ஏற்றி வச்சிருப்பாங்க, நெருப்பு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அவர்கள் என்ன செய்வார்கள், சில தவறுகள் செய்ததாக அவர்கள் கருதினால் என்ன செய்வாங்க கேட்டா, இந்த விரலை அந்த நெருப்புக்கு பக்கத்துல கொண்டு போவாங்க. கொண்டு போடும்போது அந்த அதனுடைய உஷ்ணம் பட்டு அதுல சுடும், நெருப்புல வைக்கிறது இல்ல, நெருப்பு பக்கத்துல வைப்பாங்க. பத்து சொல்லுவாங்க, அகனவே ஹசியா அகனப், உணர்ந்துகொள் இந்த நெருப்பு நீ கைய வைக்கல, இதையே உனக்கு இப்படி சுடுதுன்னு சொன்னா நாளைக்கு அல்லாஹ் நரகத்துல தூக்கி கொண்டு போடுவான், அப்ப எப்படி இருக்கும், யோசித்துக்கொள், பயந்துகொள், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் அடிக்கடி அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வை தக்ஃபிர்லி ஃபஅந்த அஹ்லு லிதாக்க, யா அல்லாஹ் நீ என்னை மன்னிக்க கூடியவனாக இருந்தால் அதற்கு தகுதியானவன் நீதான், வைந்து அத்புனி ஃபன அஹ்லு லிதாக்க, என்னை தண்டிக்க கூடியவனாக நீ இருந்தால் அந்த தண்டனைக்கு தகுதியானவன் நான் தான். என்ன அழகான வார்த்தையை சொல்றாங்க, ரொம்ப அற்புதமாக சொல்வார்கள். என்னை மன்னிக்க கூடியவனாக நீ இருந்தால் அதற்கு தகுதியானவன் நீ, என்னை தண்டிக்க கூடியவனாக இருந்தால் நான் தண்டிக்கப்படக்கூடியவனாக இருந்தால் அந்த தண்டனைக்கு தகுதியானவன் நான் என்று அவர்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுவார்கள். சீனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலத்திலே பனூ தமீம் கோத்திரத்தை சார்ந்த இவர்களுடைய பெரும் கூட்டம் என்ன செய்கிறது, பசராவுக்கு செல்கிறது. அப்பமா அவங்களுடைய வயசு பெரிய வயசாயெல்லாம் அவங்க தலைவராகிறதுக்கு முன்னால அவர்களும் வாழை சுமந்து கொண்டு அவர்களும் என்ன செய்கிறார்கள், செல்கிறார்கள். அங்கே பசராவினுடைய தளபதியாக இருந்த உத்பத்து பின் ஹஸ்வான், இந்த உத்பத்து பின் ஹஸ்வானுடைய தலைமையிலே யுத்த படைகள் ஒன்று திரண்டு கொண்டிருந்தது. சீனா உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்பத்து பின் ஹஸ்வானை தளபதியாக ஆக்கி வைத்திருந்தார்கள். அங்கே அவர்கள் சென்றார்கள். அங்கே சென்று அந்த யுத்த களங்களிலே கலந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு பெற்றது. ஒரு நாள் இந்த உத்பத்து பின் ஹஸ்வானுக்கு உமர் ரழியல்லாஹு தான் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், 10 பேரை நல்ல சாலிஹாக இருக்கக்கூடிய, யுத்த களத்திலே நின்று போராடக்கூடிய அறிவு மிகுந்த 10 பேரை நீங்கள் எனக்கு அனுப்பி தாருங்கள் என்று கேட்டபோது, உத்பத்து பின் ஹஸ்வான் 10 பேர் அனுப்புறாங்க. அந்த 10 பேர்ல யாரும் ஒரு ஆளு சீனா அஹனப் பின் கைஸ் ரழியல்லாஹு தான் அவர்களும் ஒருவராக இருக்கிறார்கள். அவர்கள் மதீனாவை நோக்கி என்ன செய்யறாங்க, வருகிறார்கள். மதீனா மாநகர் வந்ததற்கு பிறகு அமீர் முஃமினீன் சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கும் பொழுது சைதுனா உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய தேவைகள் என்ன இருக்கிறது, உங்கள் படைகளினுடைய தேவை என்ன, பொதுமக்களினுடைய தேவைகள் என்ன இருக்கிறது, ஏதாவது நான் நிறைவேற்றி வைக்க வேண்டியவனாக நான் இருக்கிறேனா என்பது பற்றியெல்லாம் விசாரிக்கிறான். அந்த பேச்சினுடைய ஒரு சாராம்சம். அப்போது அங்கு வந்த குழுக்கள் அந்த 10 பேரும் சொன்னாங்க, அம்மா ஆமத்துன்னாசி அந்த வழியும் ஷூனிகும், பொதுமக்களை பத்தி நீங்க கேட்கறீங்க, ஆனா பொதுமக்களினுடைய வழியாக அதிகாரிய நீங்க இருக்கிறீங்க, நாங்க அதை உற்று நோக்க முடியாது, அவர்களினுடைய காரியங்களை சீர்படுத்த வேண்டிய பொறுப்பாளராக தெரிந்து கொள்ள நீங்க இருக்கிறீங்க, அதை நீங்க பாத்துக்கங்க. ஆனா நாங்க வந்திருக்கிறது எங்களை பற்றி பேசுவதற்காக தான், எங்களை பற்றினா நாங்க 10 பேரை பத்தி அல்ல, எங்களுடைய படையை பற்றி பேசுவதற்காக, அதற்காகவே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, சரி சொல்லுங்க உங்களுடைய விஷயங்கள் என்ன என்று சொன்ன போது அவர்கள் அவருடைய இதைகளை சொன்னார். தங்களுடைய சுய தேவைகளையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள், தங்களுடைய படையினுடைய தேவை பற்றியும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த வந்த 10 பேரிலேயும் சிறுவயதாக இருப்பவர்களும் கைசலது எல்லாத்தினா வாலிபரா இருக்கிறாங்க, ஆனா வந்ததுல சிறு வயது. அவர்கள் இறுதியாக பேசினார்கள், ஃபஹமித் அல்லாஹு வாசனாலை சல்லல்லாஹு, அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சொன்னதற்கு பிறகு அவர்கள், யா அமீர் முஃமினீன், முஸ்லிம்களுடைய கலீபா அவர்களே, ஒரு படை வந்து நம்முடைய முஸ்லிம்களுடைய படை மிஸ்ருக்கு போயிருக்கிறது, ஈஜிப்டுக்கு போயிருக்கிறது, ஃபராயினாக்கள் ஃபிரௌன்கள் ஆட்சி செய்த பகுதி அது, அந்த பகுதி நைல் நதியின் மூலமாக நல்ல செழிப்பாகவும் பளபளப்பாகவும் வசதியாகவும் அது இருக்கிறது, அந்த பகுதியிலே நம் நாட்டை சார்ந்த முஸ்லிம்களுடைய படை ஒன்று போரிட்டுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக இன்னொரு படை ஷாம் தேசத்திற்கு சென்றிருக்கிறது, சிரியாவிற்கு. ஷாம் தேசத்தை பொறுத்தவரை அது நிறைய தோட்டம் துறவுகள் இருக்கிறது, நிறைய ஆறுகளும் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே அதுவும் செழிப்பாகவும் பளபளப்பாகவும் வசதியாகவும் இருக்கிறது. அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். இன்னொரு படை பாரசீகத்திற்கு போயிருக்கிறது, கிஸ்ரா மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இடம். அங்கே நிறைய சோலைகள் இருக்கிறது, வயல்வெளிகள் நிறைய இருக்கிறது, தண்ணீர் துறைகளும் நிறைய இருக்கிறது. அங்கே ஒரு படை போயிருக்கிறது. நாங்க வந்து இறங்கி இருக்கிறது பசராவுக்கு. பசரா சீனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுவுடைய ஆட்சி காலத்தில் தான் நிர்மாணிக்கப்பட்டது பசராவுடைய பகுதி. அப்போது அங்கதான் அந்த யுத்தத்திற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்க அங்க வந்திருக்கிறோம். இந்த பசரா எப்படி இருக்கிறது என்று சொன்னால், புற்பூண்டுகள் முளைப்பதற்கு தகுதியான இடமாக கூட எங்களுக்கு தெரியல. சும்மா பொட்டல் வெளியாக இருக்கிறது, தண்ணீரும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காய்ந்த பூமியிலே வந்து நாங்கள் இறங்கி யுத்தம் புரிய வேண்டிய ஒரு நிலைமையிலே நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். சார், ஒரு பக்கம் இருக்கிறது பார்த்தா ஒரு பக்கம் கடல் இருக்குது, ஆனா பஹருன் உஜாஜ், அது தண்ணி உபயோகிக்க முடியாது, உப்பு தண்ணீராக இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் அது வந்து பொட்டல் வெளியாகவே ஒரு மைதானமாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இடத்தில் தண்ணீருக்கும் கூட மிகுந்த கஷ்டமாக இருக்கிறது. எனவே எங்களுடைய விருப்பம் எல்லாம் அங்கே நீங்கள் ஒரு ஓடையை, ஒரு வாய்க்காலை நீங்கள் என்ன ஆரம்பத்தில் ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்துவதன் மூலமாக தண்ணீர் பகுதி அங்கே பிரச்சனை அங்கே தீரும் என்பது மாத்திரமல்ல, மக்களுக்கும் நாளை காலத்தில் அது நிர்மாணம் செய்ய பொழுது அந்த மக்களுக்கும் அது வசதியாக இருக்கும். அதே மாதிரி பயிரிடுவதற்கும் வசதிகளாக இருக்கும். ஆடு மாடுகளுக்கும் அது புற்பூண்டுகள் கிடைச்சிடும், தண்ணியும் கிடைச்சிடும். இந்த மாதிரி மக்களும் மற்றவைகளும் சிறப்பாக வாழ்வதற்கு வசதியாக இருக்கு என்று ரொம்ப அருமையாக என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. இவங்க அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு இருந்து சொன்னாங்க, இந்த இளைஞர் பேசின பேச்சை பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகாக பேசியிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் நான் அவைகளை எல்லாம் அல்லாஹ்வினுடைய அருளால் செய்து முடிக்கிறேன் என்று சீனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே சொல்றாங்க. சொல்லிட்டு வந்தவர்களுக்காக சில அன்பளிப்புகளை கொடுக்கறாங்க. அந்த அன்பளிப்புகளை அவங்க என்ன பெற்றுக் கொண்டாங்க. சீனா அஹனப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, வல்லாஹி யா அமீர் முஃமினீன் மா கதனா இலைக்கல் ஃபலவாத் வலா தரபனா லில் காலில் காயக அக்பாத். நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், இந்த தூரம் வந்ததெல்லாம் கடந்தது இந்த ஜாயிசாவை, இந்த அன்பளிப்புகளை நாங்கள் பெறுவதற்காக அல்ல, உங்களை சந்திப்பதற்காக. லிலிகாயிக்கு அக்பாத் உலா வரபுனா லிலிகாயிக்கு அக்பாத். எங்களுடைய மிருகங்கள் எத்தனையோ வரும் வர்ற வழியிலே மூத்தா இருக்குது, அல்லது நாங்கள் அறுத்திருக்கிறோம், சாப்பிட வேண்டிய நிலைமை இருக்குது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டும் சிரமப்பட்டு நான் உங்களை சந்தித்த இவைகளுக்காக அல்ல, மாறாக நீங்கள் இந்த முஸ்லீம்களினுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இதை என்ன செய்திருக்கிறோம் இந்த முஸ்லீம்களினுடைய இந்த ஹாஜத்துக்களை நீங்க என்ன செய்யணும், நிறைவேற்றி வைக்க வேண்டும். எனவே அப்படி நிறைவேற்றி வைத்தால் அதுவே நீங்கள் எங்களுக்கு தந்த ஒரு பரிசாக அமையும் என்று சைதுனா அஹனப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுட்டிக்காட்டிய போது சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்கள். என்ன அற்புதமான உரை, ஹாதல் உலாமு சையது மகளில் பசரா, இவர் இனிமேல் பசராவினுடைய மக்களின் தலைவராக இருப்பார் என்று அந்த நேரத்திலேயே ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு சீனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்த்தினார்கள். அதற்கு பிறகு மஜ்லிஸ் எல்லாம் முடிந்தது. முடிந்ததற்கு பிறகு அப்படியே ஒரு பைய அங்க வந்திருக்கக்கூடிய அந்த பத்து பேருடைய பேக்குகளை பாக்குறாங்க. ஒரு பேக்ல மாத்திரம் ஒரு துணி அப்படி வெளியில நீண்டுகிட்டு இருக்குது. ஒரு பேக்ல நேரம் அந்த பைய போய் பிடிச்சாங்க, இந்த பேக் யாருட அப்படின்னு கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு உற்று நோக்குவாங்க, வந்திருக்கக்கூடிய தூதர்கள் சரியாக இருக்கிறார்களான்னு பார்க்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப அறிவு ஆற்றலும் நுணுக்கம் உள்ளவர்களாக சீனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். கேட்ட போது அவங்க சொன்னாங்க, இது என்னுடைய பையதான் அப்படின்றாங்க. யாரு, அஹனப் இப்னு கைஸ் சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த இதுல இருக்கக்கூடிய துணியை பார்த்தா விலை கூடின துணியா தெரியுதே என்று கேட்ட போது, இது எவ்வளவு திருகத்துக்கு நீங்க வாங்கினீங்க, நான் வந்து எட்டு திருகத்துக்கு அதை நான் வாங்கினேன், இது ஏன் அவ்வளவு தூரம் நீங்க வாங்கியிருக்கணும், ஒரு திருகத்துக்கு நீங்க ஆடை அணிந்தால் போதுமானது இல்லையா, நீங்கள் வீண் விரயம் செய்யக்கூடாது, தேவைக்கு அதிகமாக நீங்க என்ன செய்யாதீங்க, செலவழிக்காதீங்க, உங்களுடைய காசாக இருந்தாலும் கூட அவசியத்துக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த எளிமையை சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அஹனப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் போதிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அஹன ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இதை கேட்டதும் அவர்கள் வெக்கத்தால் அப்படியே தலை குனிந்து அமர்ந்திருந்தார்கள். இனி அவர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டிய ஒரு நாட்கள் இருந்தாங்க, எல்லாம் முடிந்து புறப்பட்டு செல்ல வேண்டியது வந்த போது சீனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அந்த 9 பேரையும் அனுப்புங்கள், இவர் மாத்திரம் இருக்கட்டும் என்னோடு என்று தன்னோடைய அவர்கள் அமர்த்தி கொண்டார்கள். எனவே உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களிடமிருந்து பாடம் படிப்பதற்கான நிறைய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை அந்த சமயத்தில் அவர்களுக்கு வழங்கினார். அவர்களுடைய புத்தி கூர்மை, தெளிவான பேச்சு, உயர்ந்த நோக்கம், உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய நல்ல செயலாற்றல், இவைகள் எல்லாம் இவர்களுக்கு மிகுந்த பயனை தந்தது. நல்ல தர்பியத்தை பண்ணினார்கள். சஹாபாக்களுடைய வரலாற்று செய்திகளை சொன்னார்கள், நபிமார்களுடைய வரலாற்று செய்திகளை சொன்னார்கள். எல்லாவற்றுக்கு மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்களுடைய தொடர்புகள் எப்படி இருந்தது, அவர்களுடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படி இஸ்லாம் வந்தது, பிறந்தது, எப்படி சோதனைகளை சந்தித்தது என்பதை பற்றியெல்லாம் விழாவாரியாக சீனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக நிறைய விஷயங்களை படித்துக் கொண்டார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து சீனா அஹனப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களை சிறந்த ஒரு அறிவாளியாக மாற்றினான். அதோடு அவர்கள் சொல்லுவார்கள், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அஹனப் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க, நல்ல பேச்சாற்றல் மிக்க புத்திசாலிகளை அதிகாரிகளாக நாம் அமர்த்தக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சில பேர் ரொம்ப பேச்சாற்றல் மிக்கவங்களா இருப்பாங்க, புத்திசாலியா இருப்பாங்க. நம்ம புத்திசாலியை தான் அதிகாரியா வைப்போம், அது வேற விஷயம். ஆனா பேச்சாற்றல் மிக்க புத்திசாலிகளை நாம் அதிகாரிகளாக வைக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் அவங்க சரியாக இருப்பார்களே ஆனால் இந்த துனியாவை அவங்க சரியாக்கிடுவாங்க, பேச்சாற்றல் மூலமாக சரியாக்கிடுவாங்க. அவங்க குழப்பமான ஆளா இருக்கிறாங்க, கல்வில குழப்பம் இருக்கிறவங்க, பேச்சாற்றல் மூலம் அறிவும் இருக்குது, பேச்சாற்றலும் இருக்குது, இதை தவறான வழிக்கு அவர்கள் வைதா வசது அவர்களுடைய பாசிதா போயிட்டால் அவர்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக பசாதை விளைவித்து அவர்கள் வேறு விதமான மக்களை திசை திருப்பி விடுவார்கள். எனவே இந்த அடிப்படையிலே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்வார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் சொல்வார்கள், யா ஹனப் இன்னி கத் பலவ்துக்க வஹ்தபர்துக்க ஃபலம் அர இல்லா கைரா. அந்த வகையில நீங்க ஒரு பேச்சாற்றலாம் இருக்கிறீங்க, அறிவார்ந்த ஆளாவும் இருக்கிறீங்க, நான் உங்களை பல விதத்திலையும் சோதித்து பார்த்து விட்டேன், ஆனால் ஃபலம் அர இல்லா கைரா, உங்களில் கைரை தவிர நான் எதையும் பெறவில்லை. உமர் ரழியல்லாஹு தஆலா கூட சர்வீடு கொடுக்கறாங்க அஹனப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து. எனவே உங்களுடைய சிர் எப்படி இருக்குது என்றால் அலானியத்து எப்படி பகிரங்கமான நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உங்களுடைய சிறும் இருக்கிறது. எல்லா மனிதனுடைய அலானியத்தை பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்கும், ஆனா உள்ள போய் பார்த்தா எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. அவர்களுடைய நடவடிக்கைகள் தூய்மையா பரிசுத்தமானதாங்கிறது தெரியாது. ஆனால் உங்களுடைய பரிசுத்தம் உள்ளும் புறமும் வெளியே சுத்தமாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அதற்கு பிறகு சீனா அபு மூசல் அஷ்ஆரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே பாரசீகத்திற்கு ஒரு படை புறப்பட்டு செல்கிறது. அந்த படைக்கு அபு மூசல் அஷ்ஆரி ரழியல்லாஹு தன்னுடைய படையிலே இருக்கக்கூடிய அந்த படையிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அஹனப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். ஒரு கடிதத்தை எழுதினாங்க அபு மூசல் அஷ்ஆரி ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, கலீஃபா எழுதினாங்க, நீங்க இவரை பக்கத்திலேயே வைத்துக் கொள்ளுங்கள், அதன் மூலமாக பல பலன் இருக்கிறது. இவருடைய அறிவு, இவருடைய போர்த்திறன், இவருடைய தந்திரம், இவருடைய ஆற்றல், இவருடைய சிந்தனை எல்லாமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையிலே அவருக்கு நீங்கள் இவரை நீங்கள் உங்கள் அருகிலேயே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சையிதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சையிதுனா அபு மூசல் அஷ்ஆரி ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த அடிப்படையில் நடக்கிறது. கிஸ்ரா மன்னனினுடைய பகுதியில் யுத்தம் நடந்து மாபெரும் வெற்றி கிடைத்து ஹுர்முசான் என்ற மன்னன் கைது செய்யப்படுகிறார். இந்த வரலாறை பார்க்கும் பொழுது வலிமையும் அறிவும் ஆற்றலும் திறமையும் யுத்த திறமையும் மிக்க ஹுர்முசான் அவன் அந்த படையிலே தோற்று போகிறான். அவனும் கைது செய்யப்படுகிறான். கோடிக்கணக்கான செல்வங்கள் கனிமத்து பொருளாக என்ன செய்யப்படுகிறது, பெறப்படுகிறது. அந்த அடிப்படையிலே பெறப்படும் பொழுது கைது செய்யப்படுவதற்கு முன்பாக அவன் வலிமையான ஒரு கோட்டைக்குள்ளே போய் நுழைந்து ஒளிந்து கொண்டான். உழைந்து கொண்டு அவனை தாக்குவதற்காக செல்லும் பொழுது அவன் அங்கிருந்து சொன்னான், என்னிடத்திலே 100 அம்புகள் இருக்கிறது. ஹுர்முசான் சொல்கிறான், என்னிடத்திலே 100 அம்புகள் இருக்கிறது, எங்களுடைய படை தோற்று போய்விட்டது, ஆனால் நான் தோற்கவில்லை, தோற்க மாட்டேன், நான் தோற்கவும் இல்லை, நான் தோற்கவும் மாட்டேன், எங்களுடைய நாடு உங்களுடைய கையில வந்துருச்சு, எங்களுடைய படை தோற்று போய்விட்டது, ஆனால் நான் தோற்கவும் இல்லை, தோற்கவும் மாட்டேன். இப்ப என் கையில 100 அம்புகள் இருக்கிறது, இந்த அம்பை நாங்கள் எரி ஆரம்பித்தால் எப்படியும் ஒவ்வொரு அம்பும் ஒருவனை கொல்லும், என் கையில ஒரு அம்பு இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன நெருங்க முடியாது, ஆகவே நீங்க 100 உயிரை இழக்க வேண்டியது இருக்கும், யோசித்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் எங்களோட ஒரு உடன்பாடு செய்து கொள்ளுங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்ல அந்த அடிப்படையில இப்ப பார்த்தாங்க, எதுக்கு அநியாயமாக உயிர் கொடுக்கணும்? சரி, அவன் என்னதான் சொல்றான் பாப்பா சொல்லு. என்ன நீங்க வந்து வெட்டுறது குத்துறது இதெல்லாம் வைக்க கூடாது, என்ன கைது செய்தா என்ன கொள்ளணும் கொள்ளணும் அப்படிலாம் செய்யக்கூடாது. என்ன நீங்க அழைத்து கொண்டு சென்று உங்களுடைய ஜனாதிபதிகளிலே இடத்துல ஒப்படைச்சிருங்க. உங்களுடைய அமீர் மோமினின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என் விஷயமாக என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை எடுக்கட்டும், அதுக்கு நான் தலையை வணங்குறேன். நீங்க எனக்கு முடிவு செய்யக்கூடாது, நீங்க அவங்களுக்கு கீழே உள்ள ஆள் தானே, ஜனாதிபதி முடிவு செய்யட்டும். இன்று மாபெரும் இந்த வல்லரசாக இருந்த இந்த பாரசீகம் விழுவதற்கு காரணமாக இருந்த மாபெரும் தளபதி அமீர் மோமினின் அவர்களுடைய கையிலே கொண்டு என்னை நீங்கள் ஒப்படைக்கணும், அதை அன்றி நான் உங்களுடைய கையில நான் வரமாட்டேன், என்ன மரியாதையை நீங்க கூட்டிட்டு போகணும், கூட்டிட்டு போய் இப்படி செய்யணும் என்று சொன்னதும் அதற்கு ஒத்துக்கொடுக்கிறார்கள். அபூ முஸ்லிம் அஷாரி ரழியல்லாஹு தன்னுடைய தலைமையில் இருந்த படை அஹனப் ரழியல்லாஹு தன் அவர்களும் அதை சரி காணுகிறார்கள். அந்த அடிப்படையில் ஒத்துக்கொண்ட போது அவன் கீழே இறங்கி வந்தான், அவனை கூட்டிட்டு மதீனா ஷெரீஃபுக்கு வர்றான். சாதாரண ஆடையோடு தான் அவனுடைய ஆடைகளாக கலந்து சாதாரண கூட்டிட்டு வர்றான். மதீனா ஷெரீஃபினுடைய எல்லை வந்ததும் அவனுடைய பழைய ஆடைகளை கடைய வைத்து அவன் வளமையாக அந்த ஹுர்முசான் மன்னன், பெரிய வல்லரசினுடைய மன்னன் அல்லவா, அன்றைய காலத்தினுடைய வல்லரசாக பாரசீகமும் ரோமும் தான் இருந்தது. இந்த இரண்டுமே முஸ்லிம்களுடைய கையில விழுந்தது. இந்த பாரசீகத்தை வீழ்த்தியவர்களாக சீனா அபு மூசல் அஷாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். மதீனா ஷெரீப் நெருங்கியதும் அவனுடைய பழைய ஆடைகளை களைந்து விட்டு அவன் அரசபையில் எப்படி இருப்பானோ அந்த ஆடைகள் எல்லாம் அணிவிக்கப்பட்டது, உயர்ந்த ஆடைகள், மக்கள் அவனை பார்க்கட்டும் என்பதற்காக. அப்படி அணிவிக்கப்பட்டு தலையிலே தங்க கிரீடத்தை போட்டு அவனுடைய கையில் அந்த சௌலஜான் அந்த கம்பையும் கொடுக்கப்பட்டு அதுல முத்து மாணிக்கங்கள் மரகதங்கள் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதெல்லாம் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த செங்கோல், அந்த செங்கோலோடு அவர் நடந்து வரக்கூடிய நல்ல உயரம், நல்ல தோற்றம், இந்த தோற்றத்தோடும் அந்த உடையோடும் அந்த கம்பீரத்தோடும் கிரீடம் தலையில் இருக்க கையில செங்கோல் இருக்க அவர் நடந்து வரக்கூடிய நடையை பார்த்து மதீனால மக்கள் அப்படியே அதிசயத்தை போய் பாக்குறாங்க. சின்ன புள்ளிலாம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதிசயமாக. இவர்கள் நேராக கூட்டம் கூட்டமாக மதீனா ஷெரீபிலே மக்கள் ஹுர்முசானை பார்ப்பதற்காக திரண்டு நிற்கிறார்கள். நேரா வந்தாங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு போனாங்க, வீட்டுல போய் விசாரிச்சாங்க, இல்ல அவங்க பள்ளிக்கு போயிருக்கிறாங்கன்னு வீட்டுல சொல்லப்பட்டது. பள்ளியில வந்து பாக்குறாங்க, பள்ளியில இல்ல, அங்க பாக்குறாங்க இங்க பாக்குறாங்க, இவ உமர் ரழியல்லாஹு அன்ஹு எங்க போனாங்கன்னு தெரியலையே என்று ஹுர்முசானோடு அஹனப் ரழியல்லாஹு தஆலா அபூ மூஸா அஷ்அரின்னு சில சஹாபிகள் மற்ற படைகள்லாம் ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட ஒரு 20-50-100 பேர் வைங்களா, அவங்க என்ன செய்யறாங்க, வர்றாங்க உமர் ரழியல்லாஹு அன்ஹுவை சந்திப்பதற்காக, யுத்தத்தில் நடந்த செய்திகளை தகவல்களை ஒப்படைப்பதற்காக, பொருள்களை ஒப்படைப்பதற்காக, குறிப்பாக ஹுர்முசான அவங்க கையில ஒப்படைக்கணுங்கிறதுக்காக, மன்னரை ஒப்படைப்பதற்காக. இப்படி வந்து பார்த்தால் அங்க ஒரு இடத்துல ஒரு தெரு ஓரத்தில் ஒரு பகுதி ஒரு திண்ணையில சீனா உமர் ரழியல்லாஹு அன்ஹு படுத்து கிடக்கிறார். ஒரு போர்வையும் இல்லை, தலைவாணியும் இல்லை, ஒண்ணும் இல்லை, அவர்கள் படுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாக இவங்க வந்து அங்கேயும் இங்கேயுமா தேடிக்கொண்டிருப்பதை பார்த்து அந்த தெருக்கள்ல ஒரு சின்ன பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்குது. அவங்க கேட்கறாங்க, என்ன நீங்க அங்க இருந்து இங்க வாரீங்க, இங்க இருந்து அங்க போறீங்க, அங்க இருந்து இங்க வாரீங்க, என்ன வர்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க அமீர் முமினினே தேடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. ஆமா, அவங்க அங்க படுத்து தூங்குறாங்க என்று பிள்ளைகள் காட்டினதும் அந்த பகுதியை நோக்கி போறாங்க. கூஃபாவில் இருந்து ஒரு தூதுக்குழு வந்தது. அந்த தூதுக்குழுவோடு பேசிவிட்டு அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, ரொம்ப களைப்படைந்தவர்களாக இருந்தார்கள். அவங்க அப்படியே கொஞ்ச நேரம் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல படுத்தாங்க, படுத்தவங்க தூங்கிட்டாங்க. அப்படி தூங்கி கொண்டிருக்கிறாங்க, அங்க ஒரு இடத்துல நேரா இந்த ஹுர்முசானை அழைத்துக் கொண்டு அந்த குழு சஹாபிகள் தாபியன்களில் பெருமக்கள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த குழு அங்கே வருகிறது. வந்து அங்க பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அந்த இடத்துல உட்கார்ந்தாச்சு, எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. தங்களுடைய கைதிகளை, பெரிய கைதியாக இருக்கக்கூடிய ஹுர்முசான் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. சீனா அஹனபு இப்னு கைஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கையை அப்படி வாயில கை வச்சு காட்டுறாங்க, யாரும் பேசாதீங்க, அமைதியா இருங்க என்று சொன்னதும் எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. ஹுர்முசான் பாக்குறாரு, ஒரு மனுஷங்க படுத்து கிடக்கிறாரு, இவருக்கு முன்னாலே ஒரு தூக்கம் கலைஞ்சிட போவானான்னு இந்த அஹனபு இப்னு கைஸ், அவர் ஒரு பெரிய தளபதி, அவர் கையை காட்டுறாரு. இவருக்கு போர்வையும் இல்ல, தலைவாணியும் இல்ல, பாதுகாப்பும் இல்ல, ஒத்துமை சும்மா படுத்து கிடக்கிறாரு. இவர் எதுக்கு போட்டு முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, எதுக்குங்கட வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவர் அப்படி ஒருவேளை அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லையோ, அவர் யாரோ ஒருத்தர் தூங்குறாரு, தொழுகைக்காக இவங்க ரெடி ஆகுறாங்க போல இருக்குன்னு. அதுக்கப்புறம் அப்படி ஒரு முடிவுக்கு வர்றாரு, யார் இந்த ஹுர்முசான் மன்னர், தொழுகைக்காக இவர்கள் ரெடி ஆகிறார்கள். அப்படி ரெடி ஆகக்கூடிய இவர்கள் என்ன செய்கிறார்கள், அமைதி காக்க சொல்கிறார்கள் போல இருக்கிறது. ஆக அவர் தூங்கக்கூடியவருக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை என்று நினைத்துக் கொண்டார்கள். சீனா அகனபு கைஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நன்றாக தெரியும், இவர்களுக்கு ஓய்வு என்பதே இல்லை. யாருக்கு? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுக்கு. பகல் நேரத்திலே மக்களினுடைய விஷயங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள், தூதுக்குழு வருவார்கள், அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள், மதீனாவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள், அரசாங்க பிரச்சனைகளை பார்ப்பார்கள், வணக்க வழிபாடுகளை இருப்பார்கள், இரவு நேரத்திலே நீண்ட நேரம் நின்று வணங்குவார்கள். அதற்கு பிறகு பாதுகாப்பிற்காகவே தான் தன்னன் தனியாக மதீனா நகர் முழுவதையும் சுற்றி வருவார்கள். ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்ததா என்பதை அவர்கள் உற்று ஆய்வார்கள். எனவே அவர்களுடைய தூக்கம் என்பது மிக குறைவு என்பதை சீனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அவங்க இருந்தாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 2 வருஷம் இருந்தாங்க. அந்த 2 வருஷத்தில் அவருடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டார்கள். எனவே எப்போதாவது தூங்கக்கூடிய இந்த தூக்கத்தை பார்க்கறது நம்ம அரிதாக இருக்கும். ஆகவே அந்த தூக்கத்தை கலைச்சிடக்கூடாது என்பதற்காகத்தான் சீனா அஹனப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தெளிவாக விளங்கி இருந்ததன் காரணத்தை அப்படி கையை காட்டி அமைதியாயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவரும் உட்கார்ந்து இருக்கிறாரு. இங்க தொழுவுற மாதிரியும் தெரியல, இவங்க தொழுவுறது நம்ம பார்த்திருக்கிறோம். எல்லாரும் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்களே, தொழுகையுடைய நேரம் இல்ல போல இருக்கு. எல்லாரும் அவரை போய் எழுப்பவும் இல்ல, முன்னால அவரு படுத்து கிடக்கிறாரு அந்த மனுஷன். இவரைத்தான் அவரு நினைச்சு இவர் முழிக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இவர் யார் இவருந்த மனுஷன், இவருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கறாங்க என்று தன்னுடைய பக்கத்திலே இருந்த முகைரத்து பின் ஷோபா, அவங்களுக்கு பாரசீகம் தெரியும். சீனா முகைரத்து பின் ஷோபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பாரசீகம் தெரியும். அவர்களை திரும்பி பார்த்து ஹுர்முசான் கேட்கிறார், மன் ஹாதன் நாயிம், யார் இந்த தூங்கிட்டு இருக்கிறாரு, இந்த மனுஷன் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப முகைரத்து பின் ஷோபா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்னஹு அமீருல் மோமினீன் சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா, அவங்கதான் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு. நிமிந்து உட்கார்ந்துட்டாரு. முகைரா நீங்க என்ன சொல்றீங்க, ஜனாதிபதியா? ஆமா, கிஸ்ரா மன்னனையெல்லாம் ஆட்டம் காணக்கூடிய வல்லரசாக இருக்கக்கூடிய ரோம் எல்லாம் இவனுடைய பேரை கேட்டா நடுங்கிட்டு இருக்குது. ஒரு பாதுகாப்பு இல்ல, தலைவாணி இல்ல, போர்வை இல்ல, ஒரு கூட ஒரு ஆளவன் வைக்கல, சும்மா கடந்து படுத்து கையில படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இவரை நீங்க ஹலீபான் சொல்றீங்களே, அமீர் மோமினின் கிண்டல் பண்றீங்களா? இவங்க தான் எங்க அமீர் மோமினின். அப்ப அவங்களுடைய செக்யூரிட்டி எல்லாம் எங்க பாதுகாப்புறாங்க? அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு லைசலஹு ஹாரிசுன் வலா ஹாஜிபுன், அவங்களுக்கு செக்யூரிட்டியும் கிடையாது, அவங்களுக்கு பாதுகாப்பரும் கிடையாது, அவங்க வீட்டுல யாரும் நிக்க மாட்டாங்க, பாதுகாப்பு எல்லாம் யாரும் நிக்க மாட்டாங்க, இப்படிதான் படுத்து கிடப்பாங்க, இப்படிதான் வருவாங்க போவாங்க. அவர் பார்த்தாரு, அப்ப இவங்க நபியா? பல் யஃபாலு ஃபேலு நபியா, எம்பகி அல்லாஹ் யகூன நபியா, அப்படின்னா இவங்க நபியா தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப சொன்னா பல் யஃபாலு ஃபேலு நபியா, அவங்க நபி இல்ல, ஆனா நபியினுடைய செயல்கள் இவங்க செய்வாங்க. பல் யஃபாலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் எதை காட்டினார்களோ அதெல்லாம் இவங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே தவிர அவங்க நபி இல்ல. இது லா நபிய பஅத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் தெரியுமா? எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி கிடையாது என்று முகைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னதும் இவர் அப்படி உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டு, இப்படி தன்னந்தனியாக ஒரு நினைத்தே அவர் பார்க்க முடியல. அவன் எப்படி வாழ்ந்தோம், கோடை கூபுரம் மாட மாளிகைகள் அதிலே உட்கார்ந்து பஞ்சனைகளில் வளர்ந்தோம், எத்தனை செக்யூரிட்டிகள், எத்தனை பாதுகாப்பாளர்கள், கையை பிடிச்சு வர்றதுக்கு ஆளு, காலை பிடிச்சு வர்றதுக்கு ஆளு, ஒரு சாமான எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆளு, ஆடைகளை கழுவதற்காக எத்தனை வேலையாட்கள், 100க்கு மேற்பட்ட பணியாளர்கள் ஒரு விஷயத்துக்கே நாம வைத்திருப்போமே, நம்முடைய அரண்மனை எப்படி இருக்கும், இப்படி தெருவோரத்தில் படுத்து தூங்குறாங்களே என்று ஆச்சரியப்பட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதற்கு இடையிலே மக்கள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. குர்முசான் வந்திருக்கிறாரா, அப்படி இருக்கிறாரா, இப்படி இருக்கிறாராண்டு அவர் இருக்கிறார, அந்த தோற்றத்தை பார்த்து பார்ப்பதற்கென ஒரு பெரிய கூட்டம், சிறுவர்களுடைய கூட்டம், மக்களுடைய கூட்டம், கூட கூட சத்தங்கள் அதிகமாகி சீனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முழிச்சிட்டான், சத்தம் கேட்டு முழிச்சிட்டான். அஹனப் ரலியல்லாஹு தஆலா சங்கடமா இருக்கு, என்ன மக்கள் எழுப்பிட்டாங்களே, வேற வழியில எழுப்பிட்டாங்க. எறும்பு இப்படி பாக்குறாங்க, ஒரு தோற்றத்துல ஒரு பெரிய ஒரு உருவத்தை உட்கார வச்சிருக்கு, ரொம்ப ஆடை அலங்காரத்தோடு. ஃபஹத்த கஃபீஹி, அப்படி கூர்ந்து பார்த்தாங்க சீனா உமர் ரலியல்லாஹு தஆலா. அஹனப் ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல இருக்கிறாங்க. யா அஹனப், ஹுர்முசான், ஒரு ஹுர்முசானா அப்படின்னு கேக்குறாங்க. நாமியா அமீர் முமின். ஆமா, உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்த தலையில் இருக்கக்கூடிய தங்க கிரீடம், உடல்ல போட்டிருக்கக்கூடிய பட்டாடைகள், இவாக்கித்து அது இது மாணிக்க மரகதங்கள் இவைகள்லாம் பார்த்து அந்த தோற்றத்தை பார்த்து அப்படியே சொன்னாங்க, அப்படியே முகத்தை சுழிச்சுனா, அவுது பில்லாஹி மினன்னார், நரகத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவங்க சொன்னாங்க. வாஸ்தாயினு பிஹா பிஹி அல துன்யா, இதை கொண்டு நான் அல்லாஹு தஆலா இடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், இந்த துன்யாவுக்கு மாற்றமாக இந்த துன்யாவினுடைய ஆசைகள் எங்களுடைய இதயங்களிலோ முஸ்லிம்களுடைய இதயங்களிலோ வந்து விடாமல் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹ் இடத்திலே. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதல்லஹாதா வாஷியாஹுல் இஸ்லாம், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, இப்படிப்பட்டவர்களை இஸ்லாத்திற்காக பணிய வைத்தானே ரப்பல் ஆலமீன், அவனுக்கே எல்லா புகழும். பின்பு சொன்னாங்க மக்களை பார்த்து, மக்களே யா மாஷர் முஸ்லிமீன் தமஸ்ஸகு பிஹாதத்தீன், இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஹ்தது பிஹதி நபியிக்குமுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சங்கையும் மகத்துவமிக்க உங்களுடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா துபுத்திரன்னக்கும் துன்யா ஃபைன்ஹா கர்ராரா, இந்த துனியாவினுடைய அலங்காரங்கள் தோற்றங்கள் உங்களை மோசடியிலாக்கி விட வேண்டாம், உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று மக்களுக்கு போதித்து விட்டு சொன்னாங்க. ஆனப்ப என்ன விஷயம் கேட்கிறான். சரி, ஆனப்ப கைஸ் ரதி அல்லாஹ்வுக்கு சொன்னாங்க, அமீர் முஃமினீன், நாங்கள் பாரசீகத்தை வெற்றி கொண்டு வந்திருக்கிறோம், இவரை கைது செய்து கொண்டு வந்திருக்கிறோம், கனிமத்து பொருட்களை எல்லாம் இங்க கொண்டு வந்திருக்கிறோம், இவரை பொறுத்தவரை உங்களுடைய கையில தான் ஒப்படைக்க வேண்டும் என்று எங்களிடத்தில் சொன்னதின் காரணத்தினால் வேற வழி இல்லாம நாங்கள் ஒப்புக்கொண்டு, இல்லை என்றால் அவருடைய கையிலே அம்புகள் இருந்தது, எங்களை கொள்ளுவோம் என்று சொன்னார். அவரை பிடிக்க போனதான் எங்களுடைய சில பேர் இறக்க வேண்டியது வரும் என்பதும் உறுதியாக எங்களுக்கு தெரிந்தது. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்தவரும் உங்களுடைய கையிலே கொண்டு வந்து நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம், உங்களிடத்தில் எதுவும் நாங்கள் பேச மாட்டோம் என்று எங்களை பார்த்து சொல்லிவிட்டார். என்னுடைய விஷயம் பற்றி பேசுவதாக இருந்தால் அமீர் மோமினின் அவர்களிடத்தில் தான் நான் பேசுவேன் என்று குறிப்பிட்டதின் காரணத்தினால் அவரை உங்கள் சமூகம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அமீர் மோமினின், இதோ உங்களுடைய கடிதத்தில் ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னதும் சீனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவரோட நான் பேசுறேன், ஆனா அவருடைய இந்த அணிகலன்கள் தங்க நகைகள்லாம் போட்டிருக்கிறார் அதெல்லாம் கலத்துங்க, அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சௌலஜான் செங்கோலை எல்லாம் நகட்டுங்க, அவருக்கு சாதாரண ஒரு ஆடையை அணிவித்து அவரை எனக்கு முன்னால் கொண்டு வந்து உட்கார வைங்க, நான் என்ன செய்கிறேன் பேசுகிறேன் என்று சொன்னதும் அதே போன்று அவருக்கு அப்படி ஆடை அணிவித்து ஒப்படைக்கப்பட்டது. வந்து உட்கார்ந்தார். ஹி யா ஹர்முசான், ஹர்முசான் என்ன விஷயம், எப்படி இருக்கிறா உன்னுடைய நிலைமை, அல்லாஹு தாலா உன்னுடைய இறுதி பகுதி எப்படி ஆக்கிட்டாங்கிறத நீ பார்த்தாயா, எப்படி எல்லாம் நீ வாழ்ந்தாய், எப்படி இருந்தாய், உன்னுடைய நிலை என்ன, இப்போது நீ எப்படி இருக்கிறாய் என்பதை நீ பார்த்தாயா என்று சொன்ன போது ஹர்முசான் சொன்னார், யா உமர்ல குது குன்னா ஃபில் ஜாஹிலியா நஹனு வ இய்யாக்கும் வலம் யக்குன் இல்லாஹு மஅனா வலா மஅக்கும் ஃபகலபனாக்கும். உமரே ரதி அல்லாஹு தஆலா ஹர்முசான் சொல்கிறார், நாங்களும் நீங்களும் ஜாஹிலியத்தில் தான் இருந்தோம், அப்போது அந்த சமயத்தில் அல்லாஹ் எங்களோடும் இல்லை உங்களோடும் இல்லை, ஆனா அதன் காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய ஆற்றலை கொண்டு உங்களை மிகைத்துக் கொண்டிருந்தோம், எங்களது சக்தி இருந்து உங்களை விட எங்களது சக்தி இருந்து நாங்கள் உங்களை மிகச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்ப அல்லாஹ் உங்களோட இருக்கிறான், அதன் காரணத்தினால் நீங்கள் எங்களை சின்ன ஒரு படையை கொண்டு ஒரு மாபெரும் படையை நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு இப்ப நாங்க உங்க கையில என்ன செஞ்சிருக்கிறோம், கைதிகளாக வந்து சேர்ந்து விட்டோம், எங்களுடைய நாடுகள் எல்லாம் உங்களுக்கு பணிந்து விட்டது என்று சொன்ன போது அவங்க சொன்னாங்க, இது எங்களுடைய திறமையை கொண்டு அல்ல, அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டும் இந்த சத்தியத்திற்கும் கிடைத்த வெற்றி என்று சீன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹர்முசானுக்கு சொல்லி காட்டினார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஹர்முசான் லேசா உடம்பு அப்படி நடுங்கினார். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, என்ன நீ நடுங்குறாய், எனக்கு முதல்ல தாகமா இருக்கு, தண்ணி வேணும். குர்முசான் ரொம்ப புத்தி கூர்மை, நரியினுடைய தந்திரம் வேற அவருக்கு உண்டு, தாகமா இருக்கு எனக்கு தண்ணி வேணும் என்று கேட்டதும் அப்படியே தண்ணி கொண்டு வர சொல்கிறேன் என்று சொல்லி தண்ணியை கொடுங்க என்னது ஒரு கோப்பையில கொண்டு வந்து தண்ணியை கொடுக்கப்பட்டது. அப்ப அவங்க ஹர்முசான் சொல்லுகிறாரு, இது என்ன இந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய தாகத்துல இதை குடிச்சாலே நான் செத்து போயிடுவேன், இதுவா தண்ணி குடிக்கிற பாத்திரம், எனக்கு தாகம் அவ்வளவு பெரிய தாகம் இருக்குது, இந்த சின்ன கோப்பையில கொண்டு நீங்க தருகிறீர்கள் என்று சொன்னதும் சரிப்பா அவருக்கு தேவைக்கு அளவுக்கு நினைச்சு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை கொண்டு வந்து கொடுங்க என்று சொன்னதும் ஒரு பெரிய பாத்திரம் கொண்டு கொடுக்கப்பட்டது. சரி குடிங்க என்று சொல்லும் போது குடிப்பதற்காக வாய்க்கிட்ட அதை வைத்ததும் எடுத்துட்டார், குடிங்க குடிப்பதற்காக வாய் பக்கத்தில் வைக்கிறார் எடுக்கிறார், இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது கைகாலம் நடுங்குது, என்ன ஹர்முசான் இவ்வளவு பெரிய வீரர், தண்ணியை கொடுக்கறதுக்கு ஏன் கை நடங்குறது, நான் தான் இப்ப ஒன்னும் சொல்லலையே, ஒரு பிரச்சனை பண்ண இல்லையே, இல்ல எனக்கு பயம், இந்த தண்ணியை ஒரு மடக்கு குடிக்கும் பொழுது இந்த தண்ணியை குடிப்பதற்கு முன்பாக இதில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிப்பதற்கு முன்பாக நீங்கள் என்னை வெட்டி விடுவீர்களோ என்னை கொன்று விடுவீர்களோ என்று பயம். என்றால் ஹர்முசான் கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளவர் தான் அந்த அளவுக்கு அவர் அணியதம் இழைத்திருக்கிறார், எனவே கொல்லப்பட வேண்டிய லிஸ்ட்ல அவர் இருக்கிறார், எனவே என்னை கொன்று விடுவீர்கள், இந்த தண்ணியை ஒரு மடக்கு குடிக்கிறதுக்கு முன்னா நீங்க கொன்று விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னதும் அவங்க சொன்னாங்க, லா பாசாலைக்கு ஹத்தா தஷ்ரபஹா, நிச்சயமாக அதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லை, நீ குடிக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றதும், இல்ல இல்ல நீங்க என்ன கொன்றுவீங்க, அட இந்த தண்ணியை குடிக்கிற வரைக்கும் நான் கொல்ல மாட்டேன்பா, நீ குடியப்பா என்று சொன்னதுதான் தாமதம். அந்த தண்ணி அப்படியே தண்ணியில கொட்டி கீழே தரையில கொட்டிட்டார். இப்ப கேட்டாங்க, ஏன் தரையில கொட்டினா? இந்த தண்ணியை குடிக்கிற வரைக்கும் என்ன கொல்றது இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த தண்ணி நீ குடிக்கவே இயலாது, அப்ப நீங்க என்ன கொல்லக்கூடாது என்று சொன்னதும், இப்ப எனக்கு தண்ணியும் தேவையில்லை, எனக்கு தாகமும் இல்லை, நீங்க சொன்ன வார்த்தை என்ன, நீங்க சொன்ன வார்த்தையை சொன்னால் காப்பாற்றக்கூடியவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்களை போல இல்ல, வார்த்தையை சொல்றதும் பறக்க விடுறதும் அப்படி இல்ல, நீங்கள் சொன்னால் அதை பேணக்கூடிய வாக்கு கொடுத்தால், எனக்கு வாக்கு நீங்க தந்துட்டீங்க. என்ன வாக்கு தந்தேன்? இந்த தண்ணியை குடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கொல்ல மாட்டேன் சொன்னீங்க. ஆமா, இப்ப நான் தண்ணியை கொட்டிட்டேன், இந்த தண்ணியை குடிக்க முடியாது, வேற தண்ணி குடிச்சா அது வேற தண்ணி, இந்த தண்ணி அல்லவே. அப்போ இந்த ஹுர்முஸான், இந்த மாதிரி கிறுக்குத்தனமான பேச்சுகள் எல்லாம் என்னோட நீ பேசக்கூடாது, நிச்சயமாக நான் உன்னை கொல்லத்தான் செய்வேன். அப்படியானால் நீங்க எனக்கு நீங்கள் பாதுகாப்பு தருவதாக, இந்த தண்ணியை குடிப்பது வரைக்கும் பாதுகாப்பு தருவதாக நீ சொன்னாயே, நான் இங்க பாதுகாப்பு தருவதாக நான் சொல்றேன், நான் எப்படிப்பா சொன்னேன் அப்படின்னு சொன்னபோது, அங்கே பக்கத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அமீர் முஃமினீன், அவர் சொல்றது உண்மைதான், அந்த தண்ணியை குடிக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு நீங்க சொல்லத்தான் செய்தீங்க என்று சொன்னதும், பக்கத்துல அஹனஃப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அமீர் முஃமினீன், உண்மை இவன் இவ்வளவு தந்திரக்காரன் என்பது எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் இப்படி செய்து விடுவான் என்று நாங்கள் நினைக்கவும் இல்லை, அவன் இதையெல்லாம் மிஞ்சிட்டான். ஆகவே நீங்கள் சொன்னது உண்மை, நான் என்ன சொன்னப்ப அந்த தண்ணியை குடி, அது வரைக்கும் சொன்னேன், இந்த தண்ணி இல்லைன்னா அடுத்த தண்ணி இல்லை, இந்த தண்ணி என்று அவன் குறிப்பிட்டான், இந்த பாத்திரத்தில் இப்போது இருக்கக்கூடிய தண்ணீர் என்று அவன் குறிப்பிட்டது உண்மை. ஆகவே இது ஒரு பெரிய மோசடி இல்லையா? மோசடி தான், ஆனால் நீங்கள் வாக்கு கொடுத்ததும் உண்மைதான் என்று அஹனப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. உடனே அப்படியா, சரியா அவனை விட்டுருங்க, அவன் போற போக்குல என்ன செஞ்சனும், வேற என்ன செய்ய முடியும், உமர் ரழியல்லாஹு அன்ஹு கடுமையான கோபம் வந்தது. இருந்தாலும் கூட அவன் சத்திய தீனுல் இஸ்லாத்திற்கு அவன் வந்து விடுவானே, ஆனால் அது ஒரு பெரிய கைராக இருக்கும். ஏமாற்றி விட்டாய், நான் யாருக்கும் பணியறதில்லை, அப்படி பணியறதா ஒரு முஸ்லீமுக்கு தான் நான் பணிவேன் என்று சொன்ன போது, அப்ப அவன் ஹுர்முஸான் அவர் சொன்னார், அப்படியான நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறேன், நான் இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லி ஹுர்முஸான் இஸ்லாத்துக்கு வர, சரி நான் உமர் ரழியல்லாஹு தான் இப்ப ஒண்ணும் இல்லையே, அவர்கிட்ட அல்ஃபைன் 2000 தீனார்கள் அவனுக்கு கொடுக்குமாறு, ஒரு நல்ல நிலையில் வாழ்ந்திருக்கிறான், 2000 தீனார் கொடுத்து அவர் ஹைராக வாழட்டும் என்று கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட நிலையிலும் சீனா அஹனப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தான் அவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள் அந்த மஜ்லிஸிலே. ஒரு முறை இந்த கிஸ்ரா மன்னனோடு நடக்கக்கூடிய யுத்தங்களிலே அவங்களுக்கும் இவர்களுக்கும் சில ஒப்பந்தங்கள் நடைபெற்றது, ஒப்பந்தம் நடைபெற்று பல முறை நடைபெற்று பலவர் முறிஞ்சும் போச்சு, அந்த ஒப்பந்தங்கள் முறிந்து போய்விட்டது. இப்படி முறிந்து போனதை குறித்து அங்க இருக்கக்கூடியவர்கள் கேட்டாங்க, ஏன் இந்த ஒப்பந்தம் அடிக்கடி முறிஞ்சது, நீங்க அவர்களிடத்திலே கொடுக்கல் வாங்கல் சரியாக செய்து கொள்ளவில்லை, அந்த மக்களிடத்திலே உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயம் அங்கே வந்து விட்டதா, அல்லது மற்ற பகுதிகளை நீங்கள் வெற்றி கொண்டீர்களே, அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத திம்மிகளை நீங்கள் அநீதம் செய்தீர்களா, இல்ல நாங்க அப்படி செய்யல, இப்படி நாங்கள் அநீதம், அவங்க அப்படி என்ன செஞ்சுக்கிட்டாங்க நடந்துகிட்டாங்க என்று இவர்கள் சொன்னார்களே தவிர, பல பதில்களை அங்க வந்தவர்கள் சொன்னார்கள், யாருடைய பதிலும் செய்யல உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருப்தியை தரவில்லை. எதற்காக நம்முடைய இந்த ஒப்பந்தங்கள் பல முறை உடைக்கப்பட்டது, உடைக்கப்பட்ட அவங்க நம்முடைய நாம் செய்த ஒப்பந்தங்களை எல்லாம் அவர்கள் இந்த கிஸ்ரா நாட்டு மன்னர்கள் எல்லாம் உடைத்தார்களே, மக்கள் உடைத்தார்களே, அதிகாரிகள் உடைத்தார்களே, என்ன காரணம்? ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே சொந்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பகுதிகளிலே இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்களை நீங்க நோவினைப்படுத்தீர்களா, அல்லது அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதிலே நீங்கள் ஏதாவது மோசடி செய்தீர்களா, சங்கடப்படுத்தினீர்களா, வேதனைப்படுத்தினீர்களா என்று சொன்னபோது, அப்படியெல்லாம் இல்லை, அப்படியானா என்ன, பல காரணங்களை சொன்னாங்க, எந்த காரணமும் அவர்களுக்கு என்ன செய்யல வரல, எந்த காரணமும் சீனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சரியாக படல. அந்த நேரத்தில் சீனா அஹனப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அமீர் முஃமினீன், அதற்கான விளக்கத்தை என்னால் சொல்ல முடியும், சொல்லுங்க என்ன விஷயம் ஹாத்திமா, இந்த சொல்லுங்க என்று சொன்ன போது, நீங்க என்ன செஞ்சீங்க, எங்களுக்கு ஒரு கட்டளை இட்டீங்க அமீர் முஃமினீன், இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது அவர்களுடைய நாடுகள் அவர்களுடைய பூமிகளை நாங்கள் கைப்பற்றிய போது எங்களுடைய கைகளில் இருக்கக்கூடியதை சுருக்கமா செலவு செய்யணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி நாங்கள் என்ன செலவு செய்ததன் காரணத்தினால் அவர்கள் என்ன செய்தார்கள், எங்களை எல்லாம் கஞ்சர்கள் என்று நினைச்சுக்கிட்டாங்க. இவங்க ரொம்ப இதா இருப்பாங்க, இவங்க கையில போயிட்டு இருந்தா நம்ம கசக்கி புடிங்கிடுவாங்க, நிம்மதியா வாழ விட மாட்டாங்க என்று பிற மக்கள் நினைத்துக் கொண்டார்கள். இது ஒன்று. இன்னொன்று, நாம் ஆட்சியை பிடித்து விட்டோம்னு சொன்னா அவங்க அந்த பகுதியில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த பகுதியில் நம்ம பிடிச்சிருக்கோம், எங்க ஆட்சி இருக்கிறோம், ஒரே பகுதியிலே இரண்டு அரசர்கள் இருப்பதற்கு பாரசீகத்து மக்கள் விரும்ப மாட்டான். எனவேதான் அந்த அரசபையை போக்க வேண்டும், உடைக்க வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் கேட்டோம். சுலுகு செய்வதை விட யுத்தம் நடத்தி அவர்களை பிடிப்பது ஹைர் என்று நாங்கள் நினைத்து கேட்டோம். ஆனா நீங்க என்ன செய்யல, அவர்களால் சுலுகு செய்ய முடியாத சுலுகு செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒரு இணக்கத்தோடு நாங்க போனோம், அந்த இணக்கத்தை அவங்க என்ன செய்ய உடைச்சிட்டாங்க. காரணம் என்ன, ஒரே பகுதியில் இரண்டு அரசர்கள் இருப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இப்போது கடைசியாக யுத்தம் நடந்து நாங்க என்ன செஞ்சிட்டோம், நீக்கிட்டோம். ஒரே அரசபையை நாங்க என்ன செய்ய வேண்டும், அங்கே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் மட்டுமே பாரசீக மக்கள் ஒரு அரசருக்கு மட்டுமே கீழ்படிஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு பகுதியில் ஒரு அரசர், இந்த ஒரு பகுதியில் அரசர் இருந்தால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், கீழ்படிய மாட்டார்கள். இதுதான் நம்முடைய ஒப்பந்தங்கள் முடிவதற்கு பல காரணங்களாக அமைந்தது என்று சொன்ன போது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த கூற்றை, இந்த சரியான செய்தியை, சரியானது முறையானது நீங்க சொல்லக்கூடிய கருத்து தான் சரியானது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அப்படி உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிந்தனையை தொடக்கூடிய அளவிற்கு பேசக்கூடியவர்களாகவும் சீன அஹனப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்துவிட்டு சொன்னார்கள், அஹனப் ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனிதர், அறிவாற்றல் உள்ளவராக இருக்கிறார், அவர் அறிவை சரியான வழியில் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்றும் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சீன அஹனப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்து பாராட்டினார்கள். ஆக வரலாற்று நெடுகிலும் சீனா அஹனப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய செய்திகளை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் அங்கே பரிசுத்தமும் தூய்மையும் நேர்மையும் இருந்திருக்கிறது. அறிவாற்றலும் நல்ல நாவன்மையும் மிக்கவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். எந்த சங்கடமான சமயத்திலேயும் நல்ல யோசனைகள் சொல்லக்கூடியவர்களாக, அந்த சங்கடத்தை நீக்கக்கூடியவர்களாக திகழ்ந்தவர்கள் தான் சீனா அஹனப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இத்தகைய சிறப்பும் சீலமும் சங்கையும் மகத்துவமும் மிக்க சீனா அஹனப் இப்னு கைஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டது போன்று அவர்களுடைய பொருட்டால் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து.
This audio was downloaded from tamilislamicmedia.com.